வணக்கம். அன்னை ஒரு புதியது படைக்கும் சக்தி என்ற தலைப்பில் இப்பொழுது திருமதி வசந்தா லட்சுமி நாராயணனை பேசும்படி அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் நம் எல்லோருக்கும் அன்னையும் பகவானையும் அறிமுகப்படுத்திய ஸ்ரீ அப்பா கர்மயோகி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய என் சொற்பொழிவின் தலைப்பு அன்னை ஒரு புதியது படைக்கும் சக்தி. அன்னையின் சக்தி ஒரு கிரியேட்டிவான சக்தி என்பது அன்பர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். சத்திய ஜீவியம் என்ற ஆன்மீக சக்தி உலகில் உள்ளது. பரிணாமத்தில் மனித பிறவிக்கு அடுத்தபடியாக சத்திய ஜீவிய சக்தி உலகில் இறங்கி வந்து சத்திய ஜீவிய பிறவி உருவாக போகிறார். அந்த வேலையை செய்யத்தான் நானும் பகவானும் வந்திருக்கிறோம் என்று உலகிற்கு அறிவித்தவர் அன்னை. அவ்வாறு அறிவித்ததுடன் அவர் நிறுத்திக் கொள்ளாமல் அந்த சத்திய ஜீவிய சக்தியை பூவலையிற்கு இறக்கி கொண்டு வர என்ன உள்வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் செய்து 1956 பிப்ரவரி 29 அந்த சக்தியை நிஜமாகவே பூவலையிற்கு இறக்கி கொண்டு வந்து காண்பித்தார். உலக ஆன்மீக வரலாற்றில் இப்படி ஒரு எய் சக்தியை அந்த அவதார பிறவி பூம்புக்கு கொண்டு வந்தது இதுவே முதல் முறையாகும். அந்த தெய்வீக சக்தியை தன்னுடைய உடம்பினும் இறங்குவதற்கு அன்னை ஒரு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி பலிக்க அவர் கையாண்ட முறை ஆன்மீகத்தில் ஒரு புதிய முறையாகும். பொதுவாக மனிதனுக்குள்ள இறை ஆர்வத்தை இதயத்தில் எடுக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அன்னையோ பூரண திருவுருமாற்றம் தான் லட்சியம் என்றும் பேசியவர். அதன்படி பார்க்கும் பொழுது மனிதனுடைய அறிவு, உணர்வு, உடம்பு என்று இவை மூன்றுமே இறை ஆர்வத்தை எழுப்ப வேண்டும் என்றாகிறது. உடம்பின் ஆர்வம் வெளிப்பட வேண்டும் என்னும் பொழுது அன்னை ஒரு புதிய முடிவிற்கு வந்தார். அதாவது உடம்பு என்பது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. அப்படி ஒவ்வொரு செல்லும் இறை ஆர்வத்தை வெளிப்படுத்தினால்தான் பூர்ண யோக பூர்ண திருவுருமாற்றம் சாத்தியமாகும் என்று முடிவு செய்து அத்தகைய முயற்சியில் அவர் இறங்கினார். திருவுரு மாற்றத்திற்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடித்தது உலக ஆன்மீக வரலாற்றிலேயே ஒரு புதிய அனுபவம் ஆகும். அன்னையின் அருட்சக்தி எத்தகைய புது புது வேலைகளை எல்லாம் செய்யும் என்று ஆராய்ந்து பார்த்தால் அவை உண்மையில் கணக்கில் அடங்கும். வறியவர்களின் வாழ்க்கை அவர்கள் பார்த்திராத வளமையை ஏற்படுத்தும். கடன் வாரத்தால் அழிந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கை அந்த கடன் வாரத்தை தொலைத்து அவர்கள் இதுவரை பார்த்திராத உபரியான சேமிப்பை உண்டாக்கும். நோயால் அவஸ்தைப்படுகின்ற உடம்பில் புதிய எனர்ஜியை வரவழைத்து நோயை கரைத்து ஆரோக்கியமான தெம்பை உண்டு பண்ணும். இல்லாதவருக்கு இல்லாததை உண்டு பண்ணி கொடுக்கும் திறமை அன்னையின் அருளுக்கு உண்டு. அத்தகைய திறமை அன்னையின் புதியன படிக்கும் சக்தியிலிருந்துதான் வருகிறது. பல வருடங்கள் வேலையில்லாமல் இருந்தவர்கள் அன்னை அன்பர்களாக மாறிய பின் அவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைத்த அனுபவங்கள் ஏராளமாக உள்ளன. அம்மாதிரி சரியான வரனே அமையாமல் திருமணமே கூடி வராமல் 30 மேலாகி கல்யாணம் ஆகாமல் இருந்த பல பெண்கள் அன்னை அன்பர்களாக மாறிய பின் அவர்களுக்கு திருமணம் கூடி வந்த நிகழ்ச்சிகள் அன்பர்கள் வட்டாரத்தில் எண்ணற்றவை இருக்கின்றன. பொதுவாக ஊனமிற்ற பெண்களுக்கு வரன் அமைவதே கஷ்டம். காலும் கையும் சரிவர இயங்காமல் வாயும் ஒரு பாகம் கோணிக்கொண்டு சரிவர பேச வராமல் இருந்த பெண் ஒருத்தி ஸ்ரீ கர்மயோகி அவர்களின் வீட்டிற்கு அருகில் குடியிருந்தார். அப்பெண்ணின் தாயார் ஸ்ரீ கர்மயோகி அவர்களின் துணைவியாரை ஒரு நாள் அணுகி, எங்கள் பெண்ணை பற்றி நினைத்தாலே எங்களுக்கு மிகவும் கவலையாக உள்ளது, நாங்கள் இருக்கும் வரையில் அவரை பார்த்துக் கொள்வோம், எங்களுக்கு பின் யாரிடம் படிப்பது என்பதை நினைக்கவே பயமாக உள்ளது என்று கூறி வருத்தப்பட்டார். அப்போது ஸ்ரீ கர்மயோகி அவர்களின் துணைவியார், அவர்கள் பயப்படாதீர்கள், உங்கள் பெண்ணிற்கு விடிவு காலம் வரும், தரிசன நாள் வருகிறது. அன்னை மேல் நம்பிக்கை வைத்து ஸ்ரீ கர்மயோகி அவர்களை பார்த்து பிரசாதம் பெற்று செல்லவும் என்று கூறினார். அந்த பெண்மணியும் அவ்வாறே செய்தார். பின்னர் ஓரிரு வாரங்கள் கழித்து அதே பெண்மணி மீண்டும் ஸ்ரீ கர்மயோகி அவர்களின் துணைவியாரை சந்தித்து, ஒரு பெரிய அதிசயம் நடந்துள்ளது. எங்கள் வீட்டில் பேயாக இருந்த ஒரு உறவுக்கார பையன் குடியிருக்கிறான். அவன் சில நாட்களுக்கு முன் என்னிடம், உங்கள் பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள், நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று திருமணம் செய்து கொண்டு காப்பாற்றுகிறேன் என்று பேச்சை எடுத்தான். எனக்கு ஆச்சரியத்தில் வாயெடுத்து போய்விட்டது. என் பெண்ணை பற்றி தெரிந்துமா இப்படி பேசுகிறீர்கள், உங்கள் வீட்டின் பெரியவர்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு வா என்று பதில் சொன்னேன். அவனும் சொந்த ஊருக்கு சென்று தன் பெற்றவர்களிடம் விஷயத்தை சொல்லி அவர்களுடைய சம்மதத்தை வாங்கிவிட்டதாக இன்று காலை ஊரில் இருந்து வந்து என்னிடம் கூறுகிறான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருமண பேச்சே என் மகளின் வாழ்வில் இல்லை என்றிருந்தேன். இப்படி எதிர்பார்க்க முடியாத வகையில் ஒரு புதிய வாய்ப்பை அன்னையால் மட்டுமே உருவாக்கி தர முடியும். அன்னைக்கும் ஸ்ரீ கர்மயோகி அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள் என்று மனம் நிகழ்ந்து பேசிவிட்டு போனார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இதுவரை பேயங்கிஸ்டாக இருந்த பெண்மணியின் வீட்டில் குடியிருந்த வாலிபனின் மனதில் ஒரு கருணை உருவை புதியதாக அன்னை பிறப்பித்து, அதன் விளைவாக இந்த ஊனமுற்ற பெண்ணின் திருமண வாய்ப்பை வழங்க வைத்துள்ளார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னையின் அருளுக்கு புதியன படைக்கும் சக்தி உண்டு என்பதற்கு ராணிப்பேட்டை மையத்தையே சிறந்த உதாரணமாக கூறலாம். வெல் டவுன்ஷிப்பில் ஒரு வீட்டில் இயங்கிக் கொண்டிருந்த தியான மையத்தை பிஹெச்எல் டவுன்ஷிப்புக்கு வெளியே சிப்காட் வளாகத்தில் இருந்த ஒரு வீட்டிற்கு 1996 இடம் மாற்றினோம். அப்பொழுது அந்த ஏரியா சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் வசதி எதுவுமே இல்லாமல் மிகவும் பின்தங்கிய இடமாக காட்சியளித்தது. மையத்திற்கு கிடைத்த வீடு இருந்ததே தவிர அக்கம் பக்கத்திலோ எதிரிலோ வேறு எந்த வீடுகளுமே இல்லாமல் வனாந்திரமாகத்தான் காட்சியளித்தது. மாலை 6 மேல் யாரும் அந்த பக்கம் வரவே பயப்படுவார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், மையம் அங்கு செயல்பட ஆரம்பித்த ஓரிரு வருடங்களிலேயே அந்த ஏரியாவில் சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் வசதி என்று எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிட்டது. மையத்தின் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்பிய அன்பர்கள் பல பேர் மையத்தின் அருகில் கிடைத்த பிளாட்கள் அனைத்தையும் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். மையம் ஆரம்பித்த நாளில் அந்த இடம் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி உள்ளது என்று எண்ணி பார்த்தால் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறிவிட்டது என்று சொல்லலாம். இப்படி இல்லாத வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தர அன்னையின் புதியன படைக்கும் சக்தியால் தான் முடியும் என்று நாம் திடமாக சொல்லலாம். குடிநீர் வசதி இல்லாத இடத்திற்கு அவ்வசதி அன்னையின் அருளால் வந்தது என்று நாம் சொல்லலாம். ஆனால் தண்ணீரே இல்லாத இடத்தில் அன்னை தண்ணீரை வரவேற்று கொடுத்தார் என்று சொன்னார் நம்புவீர்களா? அப்படி ஒரு அதிசயத்தையும் அன்னை நிகழ்த்தியுள்ளார். ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் 1965 கடலூருக்கு அருகில் உள்ள ராமாபுரம் கிராமத்தில் ஒரு முந்திரி தோப்பை வாங்கினார். முந்திரிக்கு தண்ணீர் விட வேண்டும் என்ற வினோத ஆசை அவருக்கு வந்தது. ஆனால் அந்த ஊரில் யாருமே விவசாயத்திற்கு கிணறு கூட வெட்டியது கிடையாது. எல்லோருமே வானம் பார்த்த பயிர்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவரோ எடுத்த முடிவில் பின்வாங்கவில்லை. ஒரு வாட்டர் டிவைனரை வரவழைத்து இங்கு தண்ணீர் கிடைக்குமா என்று அவரை கண்டறிய சொன்னார். அவரும் தன் கையில் இருந்த குச்சியை வைத்து பரிசோதனை செய்துவிட்டு 100 ஆழத்தில் தண்ணீர் கிடைக்கிறது, ஆகவே அந்த ஆழத்திற்கு நீங்கள் கிணறு வெட்டலாம். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், 800 ஆழத்தில் கடல் போல் தண்ணீர் தங்கி நிற்கிறது. ஒரு ஆழ்துளை கிணறு போட்டால் அந்த தண்ணீரையே எடுக்கலாம். உங்கள் சௌகரியம் எப்படியோ அப்படி செய்து கொள்ளுங்கள் என்றார். ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அதிசயத்து போனார். தண்ணீரே இல்லை என்று நினைத்த இடத்தில் கடல் போன்ற தண்ணீரை அன்னை புதியதாக வரவழைத்து அருசக்தியின் ஆற்றலை நினைத்து வேந்தார். அன்னையை நம்பி ஒரு டீப் போர்வெல் போட்டார். 8 பைப்பில் தண்ணீர் வெள்ளமாக கொட்டியது. கண்டவர் எல்லோரும் பிரமித்து போகும்படியாக அந்த காட்சி இருந்தது. இத்துடன் என் முன்னரை முடித்துக் கொண்டு ஸ்ரீ அப்பா அவர்கள் அளித்த சொற்பொழிவுக்கு வரைந்தேன். பாரிஸில் நாத்திகவாதிக்கு பிறந்தவர் அன்னை. அன்னையை போல் அவருடன் பிறந்தவருக்கும் ஆன்மீக அம்சம் உண்டு. நதியில் அவர் நீந்திக் கொண்டிருந்த சமயம் அசரீரு, நீ கடவுளாக விரும்புகிறாயா என கேட்டது. அவர் மறுத்துவிட்டார். கடவுள் பெயரால் அன்று ஐரோப்பா முழுவதும் மூட நம்பிக்கை ஆட்சி செலுத்தியதால் காட் என்ற சொல்லை அன்னையும் பகவானும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் கூடியவரை தவிர்த்தனர். காட் என்று கூறும் நேரம் டிவைன் என்பது அவர் வழக்கம். பகவானிடம் 1914 அன்னை வரும் பொழுது அவர் கீதையின் யோகத்தை பயின்று முடித்தவர். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பின் அவர் அவதார நிலையை எவரும் அடைந்ததாக நாம் கேள்விப்பட்டது இல்லை. பகவான் சத்திய ஜீவிய அனுபவத்தை அகத்தில் பெற்றவர் பலர் என்ற பொழுது இந்த பகுதியில் சமூகத்தில் இருந்து ஒருவருக்கு அது பலித்தது என கூறியதும், அருட்ஜோதி என்பது சத்திய ஜீவிய ஜோதி என அன்னை கூறியதும் சுவாமி ராமலிங்கத்தை குறிப்பது என நாம் கொள்ளலாம். ஒரு மகான் செய்யும் அற்புதத்தை ஒரு திருடனும் செய்யலாம். புரோக்கர்கள் அப்படிப்பட்ட வேலைகளையே செய்கிறார்கள் என நாம் அறிவதால் எது அற்புதம் எது ஏமாற்றுவிட்டது என பகுத்தறியும் தன்மை உள்ளவர்க்கே அது புரியும். சைத்திய புருஷன் வெளி வந்தால் உடல் குளிராசில் இருக்கும். 1914 அன்னை முதலில் புதுவை வந்தபோது அது சித்திரை மாத சத்திரிய நட்சத்திரம். அவர் பகவானை தரிசித்தார். குளிர் எழுந்தது. உள்ளன் ஸ்வெட் போட்டிருந்தார். இந்த சிலிப்பு அவருக்கு சிறு வயது முதலேயே உண்டு. அவருக்கு ஒரு ஆங்கிலேய நர்ஸ் உண்டு. இங்கிலாந்து பிரான்சை விட குளிர்ந்த தேசம். குளிரவில்லை என கூறுவது இங்கிலாந்தில் பெருமை. கை விரல்கள் விரைத்த போதும் குளிரவில்லை பரவாயில்லை என்பார்கள். தினமும் அன்னையின் பச்சை தண்ணீருக்கு நர்ஸ் குறிப்பாட்டுவார். ஏற்கனவே உடல் அகத்தில் குளிர்ந்ததால் அன்னையை ஓலம் விடுவார். சைத்திய புருஷன் வெளிவந்து உடல் சில்லிடுவது பூர்ண யோகத்தில் பெரிய சித்தி. அது கிடைத்த அன்பருக்கு விவரம் தெரியாமல் டாக்டர் டைபாய்டு மருந்து ஒரு மாதம் கொடுத்து படுக்கையாக்கினார். அந்த அனுபவம் தீபாவளி அன்று அன்பருக்கு வந்தது. 1962 தீபாவளி ஆசிரமத்தில் தரிசனார். மாதம் முதல் தேதி துர்கா சரஸ்வதி பூஜை 4 நாட்கள், டிசம்பர் 5, டிசம்பர் 9, கிறிஸ்துமஸ், ஜனவரி ஆசிரமத்தில் அக்காலத்தில் தரிசன நாட்கள். சிறு வயதில் அன்னை சூட்சும பயிற்சி பெற்றார். உடலை விட்டு வெளிவந்து சூட்சும லோகங்களை அடையும் பயிற்சி இது. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள சூட்சும லோகம் பெரும்பாலும் ஆவிகளுக்கு உரியது. இவ்வுலகங்களில் அற்புதமான சக்தி உண்டு. உடைந்த எலும்பை இவ்வுலகை அறிந்தவர் பொருத்தினால் பொருத்தியவுடன் கூடிவிடும். பன்றிமலை சுவாமிகள் இவ்வுலகை அறிந்தவர். அவரால் நியூயார்க் டைம்ஸ் ஆபீஸில் இருந்து ஒரு பிரதி கொண்டு வர முடியும். ஆயுர்வேதம், சித்த வைத்தியர்கள் உயிரின் சூட்சும உலகை அடையக்கூடியவர்கள். அதை அடைந்து செய்யும் மருந்து குரு மருந்து. சமையல், சங்கீதம், ஓவியம், சிற்பம், நடனம் கற்றவர்கள் இவ்வுலகை அடையக்கூடியவர்கள். அவர்கள் பிரபதம் பெரியது. அன்னை அவ்வுலகை அடைந்தார். வாழ்விலும் சர்க்கார் வேலைகளிலும் எந்த துறையிலும் அடுத்தடுத்த கட்டங்கள் உண்டு என்பதை போல் உயிரின் சூட்சும லோகத்தில் 12 நிலைகள் உள்ளன. அன்னை அவற்றை அறிந்தவர். உடலை விட்டு படிப்படியாக வெளியேறினால் அன்னையின் தலைக்கு மேல் சூரியனும் அதற்கார் போல் சூரியனுக்கு மேல் சந்திரனும் எழுவான். சியான் உடல் பயிற்சி பெறும் பொழுது அன்னை வாழ்வு லோகத்தில் வாழ்வின் மந்திரத்தை கண்டார். அது சம்ஸ்கிருதத்தில் இருந்தது. அன்னைக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. தெரியாத பாஷையில் எழுதிய மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டார். தியான் என்பவரே குரு. அவர் போலந்து நாட்டவர். அவர் மனைவி ஆங்கிலேயர். தியானை அன்னை தம் ஞானத்தில் கண்ட கிருஷ்ணா என நினைத்து குருவாக ஏற்றுக்கொண்டார். தியானை லார்ட் ஆஃப் டெத் மடலத்தின் தலைவன் என பின்னர் தெரிந்து கொண்டார். வாழ்வின் மந்திரத்தை அவரிடம் கொடுக்க அன்னைக்கு மனம் இல்லை. சியான் வற்புறுத்தி கேட்டார். அன்னை கொடுக்க மறுத்தார். சியான் மீண்டும் உடலுக்கு வரும் வழியை துண்டித்து விட்டார். உடலுக்கு வராவிட்டால் உயிர் போகும். சியான் தானே மனம் மாறி துண்டிப்பை விளக்கினார். பிற்காலத்தில் அன்னை அம்மந்திரத்தை பகவானிடம் தெரிவித்தார். இந்த லோகங்கள் சக்தி வாய்ந்தவை. அணுகுண்டை போல் கெட்டது மட்டும் செய்யும், நல்லது செய்யாது. மனம் இந்த லோகங்களை விட உயர்ந்தது. எவரும் இரவில் எவர் வீட்டையும் கொளுத்தலாம், அதை தடுக்க முடியாது. அதனால் அது பெரிய சக்தி இல்லை. கோல் சொல்பவர்கள், வம்பு பேசுபவர்கள், ஏமாற்றி ஜெயிப்பவர்கள் இங்கில்லை என்ற நாடு நாகரீகம் அடைந்தது. அப்படிப்பட்டவர் ஜெகஜால போக்கிரிகள். அவர்கள் தலைநகரிலோ அரசருடைய அருகாமையிலோ அரச காரியங்களை நிர்ணயிக்கும் சூழலிலோ நுழைய முடியாத நாடுகள், நாகரீகம் வாய்ந்தவை. நாட்டில் எந்த அதிகார பீடத்தையும் அது போன்ற ஒரு அணுக முடியாவிட்டால் அந்த நாட்டின் நாகரீகம் உயர்ந்தது. மேலும் எந்த நாட்டிலும் குதர்க்கம் குயுக்தி ஒரு பெரும் அளவில் அழிந்தது என காட்டும். கேரளா அறிவில் சிறந்த நாடு, ஆனால் செல்வம் குறைந்த இடம். மாலை 6 மணியானால் பெண்கள் வெளியில் தனித்து போக முடியாது. நம் நாட்டில் திருட்டு பொருள் போலீஸ் கையில் கிடைத்தால் உடையவருக்கு கிடைப்பது அரிது. கடந்த 200 அல்லது 300 ஆண்டுகளாக இங்கிலாந்தில் போலீஸ்காரன் மக்கள் நண்பன். போலீஸ்காரன் தவறு செய்ய மாட்டான் என பெயர் வாங்கிய நாடு இது. ஒரு நாட்டின் பண்பு பண விஷயத்தில் நாணயம், பதவி விஷயத்தில் நிதானம், பெண்கள் விஷயத்தில் முறையை காட்டும் முறைமையை வெளிப்படும். ஸ்ரீ அன்னை பகவானை தரிசித்த சமயம் அவர் மானுட பிறவி அல்ல என கண்டார். அவர் எதிரே உட்காருவது சரியில்லை என முடிவு செய்தார். வாழ்க்கையிலேயே தரையில் உட்காராதவர் தரையில் உட்கார்ந்தார். உட்காரும் சாஷ்டாக நமஸ்காரம் செய்தார். அப்படி ஒரு பழக்கம் நம் நாட்டில் உண்டு என அவர் அறியார். இந்தியாவில் எந்த ஆசிரமத்திலும் பெண்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. அன்னை அனுமதித்தார். கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் என்பது போல் பலர் சண்டையிடும் இடத்தில் ஒரு பெரியவர் வந்தால் சண்டை நிற்கும். அன்னை அதை கடந்து சென்று பெண்களே அதிகமாக சாதிக்கக்கூடியவர்கள் என்றும் கூறுகிறார். நம் நாட்டில் பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு மற்ற நாட்டில் இல்லாத மரியாதை உண்டு. பெரியவர் கூறிக்காரனானும் அவன் வயதிற்கு மரியாதையை முதலாளி உட்பட தருவார். பெண் யாரானாலும் பிச்சைக்காரியானாலும் பெண் பாவம் என்பது உண்டு. துஷ்டனும் பெண்கள் எதிரில் இயல்பாக அடங்குவான். அன்னை தம் சாம்ராஜ்யத்தில் உயர்வுக்குரிய அனைத்திற்கும் அந்த பெருமையை கொண்டார். ஆன்மீக மரியாதை எனலாம். வலி பெடுவது மரமானாலும் அன்னை அவ்வலியை போக்குவார். கூச்சல் போடுவது ஆயுத தன்னை மட்டையானாலும் அன்னையின் பரிவும் கவனமும் அவற்றிற்கு உண்டு. திறமை என்பது கலையிலும் விளையாட்டிலும் வெளிப்படும். கலையின் திறமையை கவனித்து போற்றுவது அன்னையின் பாங்கு. டென்னிஸ் கிருஷ்ணனுடன் 3/4 மணி டென்னிஸ் விளையாடினார். அவனுக்கு தான் பயன்படுத்திய மட்டையை கொடுத்தார். அவன் விரும்பிய தென்னிந்திய போட்டியை கிருஷ்ணன் வென்றான். அகில இந்திய போட்டியும் வென்றான். விம்பிள்டன் சென்று செமிபைனல் வரை வந்தார். சுப்புலட்சுமி மீரா பச்சன் கற்று இங்கு வந்தார். அன்னை முன் பாடினாள், அன்னையை தரிசித்தாள். அகில இந்திய புகழும் உலக புகழ் பெற்றாள். அவள் கணவன் காலத்திற்கு பிறகு பிரதமருக்கும் பிரபலமானவர்களுக்கும் மட்டும் உரிய பாரத ரத்னம் பெற்றார். நம் நாட்டில் சுப முகூர்த்தம் எனவும் ராகு காலம் யமகண்டம் எனவும் நாள் பிரிக்கப்படுகிறது. இவை காலத்தில் பெரு உண்மைகள். மக்கள் வாழ்வில் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுகிறார்கள். அன்னை எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாகவும் உயர்ந்த தெய்வீக நேரமாகவும் ஆக்குகிறார். எவர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்தியாவிலும் எந்த நாட்டிலும் நேரத்திற்கு குணம் உண்டு. குணத்தை அறிந்தவர் தாம் அறிந்த வழிகளில் அதை பின்பற்றுவர். நம் நாட்டில் அனைவரும் அறிந்தது விவரம் தெரிந்தவர் எவரும் முக்கியமான விஷயங்களில் இந்த சட்டத்தை மீற மாட்டார்கள். அன்னை கூறுவது வேறு. காலத்திற்கு குணம் உண்டு, அது உண்மை. மனிதன் காலத்தை விட உயர்ந்தவன். தன்னை நம்பும் மனிதனை காலத்தின் குணம் பாதிக்காது. தன்னையும் கடந்து அன்னையை நம்பும் மனிதனுக்கு காலம் கட்டுப்படும். கெட்ட வேளை நல்ல வேளையாக மாறும். காலம் தன்னை நல்லது கெட்டது என பகுப்பதை ஏற்கிறது. அப்பாகுபாடு இல்லாமல் காலத்தை ஏற்பவனை காலம் போற்றும். காலம் மனம் உவந்து அவனுக்கு சேவை செய்ய முன் வரும். கெட்ட வேலையில் அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு நல்ல வேலை அமைந்தால் அவன் அதை ஏற்றால் காலம் விழித்து அவனுக்கு தெய்வம் செய்யக்கூடியதை செய்யும். பெரிய வழக்கு ராகுகாலம் சுமூகமாக தீர்ந்தது. ராகுகாலம் அன்பர் அதை ஏற்றார். சொத்து வந்தது, உரிமை வரவில்லை. அன்பர் மௌனமானார். அவர் பொறுப்பு கடன் தீர்க்க வேண்டிய பொறுப்பு அடுத்தவருக்கு போய்விட்டது. நிலைமை மாறியது. உரிமையால் பெற வேண்டியதை போல் மூன்றை மடங்கு நான்கு மடங்கு உரிமை அற்றவருக்கு பணமாக வந்தது. இல்லாத பிரபலமும் வந்தது. வந்தது பெரியதாக வளர்ந்து பலன் தர மறுத்தது. அடுத்த கட்டத்தில் பெரும்பலன் பெரிய அளவில் வைத்தது. முடிவாக உரிமை உள்ள அளவுக்கு வந்தது. மீண்டும் வழக்கு எழுந்தது. முழு உரிமையும் சிறிய விலைக்கு வந்தது. அன்னை கூறுவதை எவரும் பின்பற்ற முடியாது. குழந்தை தவறு செய்தால் சித்தளை சாத்தனார் போல் பெற்றோர் தம்மை திருத்த வேண்டும். இது நடக்காத கதை. ஒரு பெற்றோர் இக்கொள்கையை ஏற்றால் குழந்தையின் வாழ்வு மலர்வதை எவரும் நம்ப முடியாது. நமக்கு தெய்வ பக்தி எனில் கோவிலுக்கு போவது, சோமவாரம் வெள்ளிக்கிழமை பண்டிகை கொண்டாடுவது, நோன்பு எடுப்பது, இவை மனம் ஈடுபடும் அளவில் தான் பலன் தரும். மனம் ஈடுபடாத அளவில் பலனே இருக்காது. தேவன் எழுதிய வேதாந்தம் என்ற கதையில் அவனுடைய அத்தையும் அவன் பெண்ணும் அனாதைகள். அத்தை விதவை, மகள் படிப்பில் இல்லாதவள், சொற்ப வருமானம். அத்தைக்கு பெருமாள் பக்தி. அத்துடன் தனக்கு தீங்கு செய்பவரையும் குறை கூற முடியாத நல்ல மனம். பெண்ணுக்கு அனுமார் பக்தி. எவருடைய அதிர்ஷ்டத்தையும் கண்டு பூரிக்கும் நல்ல மனம். அவள் பக்தி அவர்களை கைவிட்டது. கதை தேவன் முடிவாக கைவிட்ட நிலை மாறி கூடி வருவதை எழுதுகிறார். பக்திக்கு பலன் உண்டு என்பதை அத்தை வாழ்விலும் அவள் மகள் வாழ்விலும் பெரும் கஷ்டத்திற்கு பிறகு நிரூபிக்கிறார். அன்பர்களுக்கு கஷ்டம் விலகி பலன் மட்டும் வருவது அனுபவம். அது அன்னை புதியதாக செய்வது. சமூகம் ஒரு கட்டுப்போக்கு, கட்ட அமைப்பு. வீடு செங்கற்களால் கட்டப்பட்டது. சுண்ணாம்பும் சிமெண்டும் கற்கள் நகராமல் பிடித்துக் கொள்கின்றன. சூளையில் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சிமெண்ட் இல்லை, தள்ளினால் சூளை விழும். குடும்பம் வீடு போன்றது, சமூகம் சூளை போன்றது. விளையாடும் சிறுவர்களுக்கு இடம் கொடுத்தால் சூளை கலையும். ஆன்மீக வாழ்விற்கு சிமெண்ட் சுதந்திரம், சுதந்திரம் எனில் சூளை கலையும். ஆன்மீக சட்டப்படி சுதந்திரத்தால் சூளை பெரிய பாதுகாப்பு பெறும். இந்த தத்துவம் எளிதில் புரியாது. புரியாவிட்டாலும் விளக்கலாம். எதிரியை எதிர்த்து வலிமையால் வெல்லலாம். எதிர்க்காமல் வலிமையை வெளிப்படுத்தாமல் இருக்க அக வலிமை அதிகமாக வேண்டும். அக வலிமை வெளிப்பட்டு எதிரியை அடக்கும். அடிக்க வருபவனுக்கு அடங்காதவன் பெரிய மனிதருடைய சொல்லுக்கு அடங்குவார். அதுவே அகிம்சையின் தத்துவம். இந்தியா அதன் வழி சுதந்திரம் பெற்றது. அன்னை காலை 10 மணிக்கு சூப் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்தார். விநியோகம் செய்பவரின் பாரபட்சத்தை அன்னையிடம் கூறி டிஸ்பென்சரியில் இருந்து விநியோகத்தை சாப்பாட்டு ரூமுக்கு மாற்றிய பொழுது அவர் சூப்பிற்கு இங்கு வந்தால் அவர் செய்த அநியாயத்தை நாம் அவருக்கு செய்வோம் என்று தாதகர் பேசிய பொழுது அன்னை சூப் விநியோகம் முதலில் செய்த இடத்தில் அவருக்கும் அவர் நண்பர்கள் 10 பேருக்கும் தொடர அனுமதித்தார். தவறு செய்தவரை தண்டிப்பது உலக முறை. தவறு செய்பவர் தானே திருந்தும் வரை காத்திருப்பது அன்னை முறை. அவர் தொடர்ந்தும் தவறு செய்ய வாய்ப்பை அளித்து அவரே திருந்த முன் வரும் வரை அன்னை காத்திருப்பார். இது அன்னை பயின்ற சுதந்திரம். சூளையை கலைத்து விளையாடும் குழந்தைகள் சிறுவர்களை தடுக்காமல் சூளைக்குரியவர் மன வலிமையை வளர்த்தால் அவ்வலிமை சிறுவர்களை மாறி செயல்பட செய்யும். இது வாழ்வில் நடக்காத ஒன்று. வாழ்வில் இப்படி நடந்தால் வாழ்வு யோகமாகும். ஐரோப்பாவில் குடியானவர்கள் 10 ஏக்கர், 2 ஏக்கர், 1/2 ஏக்கர் பயிரிட்டனர். மகசூல் முதலாளிக்கு போகும். குடியானவர்கள் எத்தனை தலைமுறையானாலும் கூலி பெறுவர். அந்த கால லிஸ்டில் கூலியை பணமாக தரமாட்டார்கள். சாப்பாடு போட்டால் அதுவே கூலி. அமெரிக்காவிற்கு போன ஐரோப்பிய குடியானவர்களுக்கு எங்கும் நிலம் பறந்து கிடந்தது. எவரும் பயிரிடலாம், பலனை பயிரிட்டவர் பெறலாம். முதலாளி இல்லை, வாய்தா இல்லை, வரி இல்லை. 5 ஏக்கர் முதல் 50,000 ஏக்கர் முடிந்தவரை எவரும் பயிரிட்டு பலன் அடையலாம். ஆரம்ப காலத்தில் 1,000 பேர் போய் காட்டை அழித்து நகரமாக மாற்றினால் நிலம் பயிரிட தயாராகும் பொழுது 200 அல்லது 300 பேரே உயிருடன் இருப்பர். இது கடினமான ஆரம்பம். நாள் செல்ல செல்ல புதியதாக வருகிறவர்களுக்கு 1 சதுரமேல் அதாவது 640 ஏக்கர் இனமாக நிலம் கொடுத்தனர். பின்னர் அது 320 ஏக்கராக 160 ஏக்கர் ஆயிற்று. ஒரு குடும்பம் 4 பேர் வந்தா தலைக்கு 160 ஏக்கர் இனம். நிலம் தரை அதாவது பிசிக்கல் ஜடத்தில் அமெரிக்க சுதந்திரம் பெற்றது. ஏராளமான பயிர் உற்பத்தி ஆயிற்று. மார்க்கெட் நிலம் இல்லை, அது வைட்டர். மனிதர் தொடர்பால் 70. தொழில் செய்பவர் சரக்கு உற்பத்தி செய்தால் மார்க்கெட் அவனுக்கு அளவுக்குடையது அல்ல. அளவற்ற மார்க்கெட் இன்ஃபினிட்டாக நாடு முழுவதும் விரிவதால் லாபம் கடலாக பெருகியது. சுதந்திரம் சுபிட்சம் தரும் பாதை இது. அதை கடந்த இடம் வெப் இன்டர்நெட். இவை சைபர் பேஸில் உள்ளன. பிரபஞ்சம் முழுவதும் பரவக்கூடியவை. நிலம், மார்க்கெட், வெப் ஆகியவை புறம். அகம் பெரியது, பிரபஞ்சத்தை உட்கொண்டது. பிரபஞ்சத்தை கடந்த பிரம்மத்தையும் உட்கொண்டது. ஆன்மீக அரங்கம் அகம். அக வலிமை புற சுதந்திரத்தால் 70. நம் செயலில் புறருக்கு சுதந்திரம் அளித்து சூப் விநியோகஸ்தர் தானே திருந்தும் வரை காத்திருப்பது, அவரே திருந்து எதிர்பார்ப்பதற்கு மன வலிமை வேண்டும். இதற்கு பொறுமை வேண்டும், நிதானம் தேவை. பொறுமையால் நிதானத்தால் புறத்தை வெல்லும் அகம் ஆன்மீக வலிமை பெறுவது சுதந்திரத்தால். பிறருக்கு அளிக்கும் சுதந்திரத்தால் அன்பன் சாதகனாகி அகத்தில் வலிமை பெறுவது அன்னையின் புதிய முறை. உலகம் அறியாத முறை. அன்பர் அறிய வேண்டியது சைலண்ட் வில், மௌனமாக மனம் செயல்படுதல். நாட்டில் நிலைமை மாறி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். விவசாயத்திற்கும் வந்து கொள்ளை வேலை 7 மணிக்கு ஆரம்பிப்பதற்கு பதிலாக 8 மணி 9 மணி ஆகும் நேரம். 1965-66 இருட்டும் வரை வேலை செய்தவர் 5.5 மணிக்கே வேலையை முடித்தனர். 5:30 4:40 ஆகிய ஆண்டு 1966 அன்பர் வந்து மௌனம் வந்தார். எவரையும் எதையும் கேட்கவில்லை. விவசாய கூலிகள் மனம் வாரி அவர்களே நேரத்தில் வந்தனர். இருட்டும் வரை வேலை செய்யாமல் வேலை இருக்கும் வரை செய்தனர். ஒரு நாள் 5:30 ஆட்கள் வந்து வேலை செய்தனர். கூலி கேட்பதில்லை, கொடுத்த பொழுது வாங்கிக் கொள்வார்கள். வேலைக்கு சூப்பர்வைசர் இல்லை, பொறுப்போடு வேலை செய்தனர். பேங்க் ஏஜென்ட் அன்பர் விவசாய அனுபவம் இல்லாமல் கடன் கேட்பதாக நினைத்து நிலத்தை பார்க்க வந்தார். ஒரு 150 ஏக்கர் காடாக இருந்தது. அது பிப்ரவரி 20 தேதி. தான் ஆகஸ்ட் 14 தேதி மீண்டும் வருவதாகவும் அந்த 150 ஏக்கரில் 50 ஏக்கர் காஷ்டை அழித்தால் கேட்கும் கடன் தருவதாகவும் கூறினார். ஏப்ரல் 23 பேங்க் அதிகாரிகளுடன் வந்த ஏஜென்ட் அவர் கூறிய இடத்தை பார்க்க வந்தார். 150 ஏக்கர் காடு அழிந்து நிலகமாக மாறிட்டு அவரால் நம்ப முடியவில்லை. எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன் என்றார். சுதந்திரம் கொடுக்க முடியாது, மனம் வராது. கொடுத்தால் வேலை நடக்காது. ஒருவர் வேலையை 20 செய்வார்கள், நாளடைவில் 10 பேரும் செய்வார்கள். வேலை செய்யும் இடத்தில் டிசிப்ளின் கண்டிப்பு தேவை, கண்காணிப்பு வேண்டும். சுயநலமான மனிதன் வேலை செய்ய அவன் செய்யும் வேலைக்கு கூலி தர வேண்டும். சுதந்திரம் வேலை செய்யும் இடத்திற்கு வரக்கூடாது என்பது உலக அனுபவம். அன்னை அனுபவம் சுதந்திரத்தால் வேலை அதிகமாக நடக்கும், அழகாக அமையும். மனிதனின் ஆத்மா வளரும். கல்வியை கண்டிப்பு அவசியம் என்பதை மாற்றி சுதந்திரம் வருவது நல்லது என்ற பள்ளியில் சிறுவர் சாப்பிடுவதை விட விளையாட்டுவதை விட படிக்க ஆர்வமாக இருக்கிறார்கள் என கண்டனர். அச்சிறுவர்கள் பொய் சொல்வது இல்லை, பொறாமைப்படுவது இல்லை, போட்டியிடுவது இல்லை. மற்ற பள்ளியில் 12 வயது பையன் படிக்கும் புத்தகத்தை இப்பள்ளியில் 4 வயது பையன் எளிமையாக படிக்கிறார். சுதந்திரம், ஆத்மா வளரும், அகங்கம், வழிபாடு பொதுவா பெண்கள் தலைமையில், நோன்பு, விரதம், பண்டிகைகளை செய்வது, தவம், யோகம், வாழ்வை துறந்த ஆண்களுக்கு உண்டு. அன்னை இரண்டையும் கடந்தவர். இரண்டையும் நாமும் நம் வாழ்வில் கடந்த பின் அன்னையை ஏற்கலாம். ஆசனம், பிராணாயாமம், தியானம் தவத்தில் கூறியன. கீதை அவற்றை கடந்த சரணாகதியை பின்பற்றுகிறது. அம்முறை ஜீவாத்மா சித்தித்தவனுக்கு பலிக்கும். ஆசிரமத்தை ஆரம்பிக்கும் பொழுது சாதகர்களுக்கு வாழ்வில் இருந்தும் மன வாழ்வில் இருந்தும் சுதந்திரம் தர அன்னை அவர்களுக்குரிய தேவைகளை தானே பூர்த்தி செய்ய முயன்றார். அதற்குரிய பணம் வசூலாகாமல் வந்தது. அதை வசூலிப்பதை அன்னை விரும்பவில்லை. அன்னையை ஏற்ற சாதகர்களின் மனம் அடங்கியதாலும் அன்னையின் பக்தியாலும் பணம் வெள்ளமாக வந்தது. அப்பொழுது பகவான் இருந்தார். ஆசிரமம் 150 பேரில் இருந்து 1950 750 பேராயிற்று. அன்னை எல்லா வேலைகளையும் நேரில் வந்து பார்வையிடுவார். ஆசிரம கட்டடத்தில் அவரே பூவை அலம்புவது என்று பல்பு போடும் வரை நேரடியாக செய்வார். பகவான் அனைவர் யோகத்தையும் செய்தார். நான் வேலைகளை செய்வேன் என்றார். உலகம் பகவானை அறிய வேண்டும் என விரும்பினார். அதற்காக பிரச்சாரம் செய்வது முறை இல்லை என்பது அன்னையின் கொள்கை. பகவானுடைய கருத்துக்களை எளிமையாக எழுத ஒருவரை அன்னை தேடிய பொழுது வந்த பிரெஞ்சு சாதகருக்கு சத் பிரேம் என்ற பெயர் அளித்து அவரை எழுதும்படி கேட்டார். தான் எழுதும் அஜெண்டாவையும் அவரே எழுத வேண்டும் என கூறினார். 1970 வாக்கில் உலகில் முக்கியமான வழக்கெல்லாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரையும் அவர் கருத்துக்களையும் 50 ஆண்டில் தெரியும் என்றார். சர்வதேச ராணுவ நெருக்கடி 3ஆம் யுத்தமாக மாறுவதை தடுக்க மாத்திரை மந்திரம் ஆரோவிலும் நிறுவப்பட்டன. யோகம் எளிய மக்களுக்கு உரியது அல்ல. பாமர மக்களுக்கு உரியது வழிபாடு, பிரார்த்தனை. பகவானும் அன்னியும் பூமியின் சக்கரத்தில் நெருக்கடியான நேரங்களில் வந்து நெருக்கடியை தீர்த்ததாக கூறுகிறார். அதுபோல் வந்த நேரங்கள் பல. கிருஷ்ணாவதாரம், ராதை, பாரத யுத்தம், லியோனார்டோ, அகஸ்டஸ் சீசர், ஜோனபார், எலிசபெத் மகாராணி, கேத்தரின் மகாராணி இவர்கள் வாழ்வில் செயல்பட்டதாக கூறுகிறார். இந்த அவதாரம் இரட்டை அவதாரம். அன்னை சாவித்திரியாக புவியில் மீட்க வந்த அவதாரம். சூட்சும பார்வையில் தீய சக்திகள் தீவிரமாக செயல்படுவதை கண்ட பகவான் அவர்களை சூட்சும உலகிலேயே அழிக்க முனைந்தார். பெரிய குடும்பங்கள் 2 நெடுநாளாக பகமை பாராட்டினால் அது சம்பந்தத்தால் ஏறும். மாபெரும் சந்தர்ப்பம் உலகில் எழுவதை இரு குடும்பங்களும் இணைந்து ஏற்றார். பெரிய குடும்பங்கள் பகைமையை கைவிட்டால் அரச குடும்பம் ஆகலாம் என்ற நிலைமை ஏற்படுவது உண்டு. அதை ஏற்கும் மனப்பான்மை அக்குடும்பங்களுக்கு இல்லையானால் சண்டை போக்கில் தீரும். சூட்சும உலகில் உள்ள பிணக்கு பெரியது. இந்தியா அடிமையாக இருக்கிறது. இந்திய சுதந்திரம் உலக ஆன்மீக வாழ்வு ஏற்க அவசியம். அரசியல் துறையில் இந்தியா சுதந்திரம் பெற சூட்சுமத்தில் தீய சக்திகள் அழிய வேண்டும். இது ஜட உலகில் போராக மலர்வதை தடுக்க முடியாது என கண்ட பகவான் போரை வெல்வதின் அவசியத்தை உணர்ந்தார். முதல் போரில் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ் சரண் அடைந்ததை காளி அன்னியிடம் கூறினார். அது June 14 அன்னை காளி கூறியதை ஏற்க மறுத்தார். அப்பொழுது அன்னை புதுவையில் இருந்தார். பாரிஸ் பெரும் நகரம், அழகு வாய்ந்தது, உலகில் பண்பின் சிகரமாக விளங்குகிறது. பாரிஸ் அழிந்தால் உலக பண்பு அழிந்தது போல் ஆகும். பாரிஸை சிதையாமல் காக்க அன்னை முடிவு செய்தார். அன்னையின் யுக்தி பாரிஸை பிரெஞ்சு வீரர்களால் காப்பாற்ற முடியாது என்பதால் அவர்கள் விலகி இறைவனை நம்பினால் காப்பாற்றலாம் என்பது. நகரத்தில் வீரர்கள் தடை செய்யவில்லை என்பதை ஜெர்மானியர்கள் நம்பவில்லை. சூழ்ச்சி என கண்டனர். நகரம் அழியாமல் காப்பாற்றப்பட்டது. உலக போர்களை பகவான் மதர்ஸ் வார், அன்னையின் போர் என்றார். 2ஆம் உலக போரில் பிரிட்டன் சரண் அடைவதை சர்ச்சில் மூலம் தடுத்த பகவான் போரை வென்றார். அவர் அனுப்பிய ஆன்மீக சக்தியை சர்ச்சில் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக பகவான் கூறினார். இந்திய சுதந்திரம் இங்கிலாந்து போராட்டத்தில் வெல்லப்பட்டது. அதை செய்தவர் சர்ச்சில். தவ பயனால் சூட்சும லோகங்களை அறிந்தவர் பலர் இந்தியா ஆயுதம் தாங்காமல் சுதந்திரம் பெறும் என கூறியுள்ளார். ஆயுதம் தாங்காமல் அகிம்சையால் சுதந்திரம் பெறும் என பொருள் ஆகாது. இந்திய ஆன்மீக வலிமை ஆயுதம் தாங்க விரும்பினால் அவ் ஆயுதம் பயன்படாமலே வெற்றி பெறும் என பொருள். சுதந்திரம் பெற்ற பின் ஆன்மீக தலைமை பெற சத்திய ஜீவியம் சித்திக்க வேண்டும். அதற்கு நாடு ஏழ்மை நின்று விடுபட்டு சத்திய ஜீவியத்தால் சுபிட்சம் அடைய வேண்டும். மக்கள் அன்னையை வழிபட்டு சுபிட்சம் பெற்றால் சத்திய ஜீவியம் வலிக்கும். புதுவை ஆசிரமம் பகவான் அன்னையை உலகம் அறியும். எனினும் மக்கள் அவர்களை வாழ்வில் ஏற்க ஆரம்பித்தால் சத்திய ஜீவியம் வலிக்கும் நேரம் இது. 107 டிகிரி தூரம் வந்த பொழுது பகவான் மூலம் வருவதை மட்டுமே பெறுவேன் என அன்னை முடிவு செய்தது போல் இன்று அன்பர்கள் சமர்ப்பணத்தின் மூலம் வருவதை மட்டுமே ஏற்பேன் என்றால் சத்திய ஜீவியம் மகிழும். உலக சட்டத்தில் உலகம் சட்ட திட்டங்களால் இயங்குவது. வேஷ்டியில் 1000 இழைகள் இருந்தாலும் குறுக்கிடை நெடுப்பிழைக்கு ஆதரவாக உள்ளது போல் நெய்யப்பட்டுள்ளது. நெசவு துணிக்கு ஆதாரம். நெசவின்றி துணி இல்லை. கரை இருந்தால் கரையில் சித்திரம் இருந்தால் அது வேறு வகையான நெசவு. பட்டு புடவையில் நெசவுக்கு இடையில் ஜரிகை இழை வரும். அவை பூவாக இருக்கும். முந்தானை கரை உடலின் நெசவு மாறி வரும். நெசவு ஒரு கலை. இதை செய்வது தறி. தறியில் நெய்பவனுக்கு அனுபவம் தேவை. அனுபவம் பலதரப்பட்டவை. பலதரப்பட்ட நெசவு ஒருமையில் கலந்திருக்கும். ஊர் உலகம் என நாம் அறிவது ஆயிரக்கணக்கான அமைப்புகளையும் உள் அமைப்புகளையும் கொண்ட கட்டடம். சமூகத்தில் மரம் வெட்ட அனுமதி சட்டம் உண்டு. எந்த மரத்தை யார் வெட்டுவது என்ற சட்டம் உண்டு. எந்த வேலைக்கு எந்த மரத்தை சட்டமாக வெட்டலாம் என்பதும் ஒரு சட்டம். பச்சை மரத்தை அதுவும் பூ பழத்துடன் உள்ள மரத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் வெட்ட நாட்டின் பரம்பரையான சட்டம் இடம் தராது. கடையில் பழக உள்ள சட்டம் பஸ்ஸில் போக உதவாது. திருமண விழாவும் கோயில் விழாவும் வேறுபடும். சமூக சட்ட அமைப்பானது. இந்த சட்டங்களை எவரும் மீற மாட்டார்கள். அன்னை தன் புதிய கொள்கையை அமல்படுத்த நினைத்தால் அதற்குரிய சட்டத்தை அமல் செய்வார். தடையாக இருக்கும் எந்த சட்டத்தையும் உடை தருவார். ஆங்கிலத்தில் இக்னோக்லிஸ்ட் சட்டங்களை சட்டை செய்யாதவர் என பெயர் வாங்கியவர். அவர் மீறிய இரு சட்டங்களான அடிப்படையான சட்டங்கள் சொத்துரிமையும் திருமண உரிமையை அளித்தது. 50 ஆண்டிற்கு முன் பெண்களை உடற்பயிற்சி செய்ய சொன்னார். அதற்கு கால் சட்டை அணிய சொன்னார். யோகத்திற்கு அதுவும் ஞான யோகத்திற்கு பிரதானமான தியானத்தை ஏற்க மறுத்தார். பூரண யோக கருவி சமர்ப்பணம். சமர்ப்பணம் தியானத்தை உட்கொண்டது. தியானத்தை போல் 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. தியானம் ஞான யோக கருவி. எண்ணத்தில் மனம் நிலைப்பது தியானம். தியானத்தில் மனம் நிலைத்த பின் யோகத்திற்குரிய மந்திரத்தை தியானத்தில் உச்சரிக்க வேண்டும். மந்திர உபாசனையை நாடாதவர் எண்ணம் அகலும்படி தியானம் செய்யலாம். ஆன்மீகத்தின் படி எண்ணம் உலகில் உலவுவது ஒருவருடையது அல்ல. உலகில் நடமாடும் எண்ணம் நம்முள் நுழைந்தால் நாம் அதை நம் எண்ணமாக கருதுகிறோம். சென்னையிலிருந்து மதுரைக்கு போகும் ரயிலுள் நாம் விழுப்புரத்தில் ஏறி திண்டிவனத்தில் இறங்கும் பொழுது நாம் ரயில் என கூறுவது போல் உலகத்தின் எண்ணங்கள் நம்முள் நுழைந்தவுடன் அவற்றை நாம் நம் எண்ணம் என நம்புகிறோம், கூறுகிறோம். அவற்றின் மீது நமக்கு எந்த உரிமையும் இல்லை என நம்புவது கடினம். மேகம், வானம், பேனா, குழந்தை போன்ற சொற்கள் நாம் பயன்படுத்தினால் இவை சமூகத்தினரால் ஏற்பட்ட சொற்கள். நாம் இவற்றை ஏற்படுத்தவில்லை. நமக்கு இவை பயன்படுகின்றன என அறிவது போல் எண்ணங்களை நாம் அறிவது இல்லை. விஷ்ணு லீலி என்ற குருவை பகவான் அணுகிய போது உடற்பயிற்சியாக குரு கொடுத்தது என்னன்னா, உட்கார், கண்ணை மூடு, எண்ணங்கள் வெளியிலிருந்து உள்ளே வரும், வருவதை கண்டு அவற்றை தூக்கி எறிகின்றார், இது எண்ணங்களை விளக்கி மௌனம் பெறும் தியானம். குரு மூன்று நாளில் செய்ய சொன்னதை பகவான் முதல் நாளில் முடித்து மௌனம் பெற்றார். அது அகண்ட மௌனம். நாம் அதையே செய்ய முயன்றால் எண்ணங்கள் வேறாக தெரியாது, எங்க எண்ணங்களில் இருந்து விடுபட்டதால் விளக்க முடியும். பூர்ண யோகத்தில் எழும் எண்ணங்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். எண்ணம் இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆனால் ஒவ்வொரு எண்ணம் சமர்ப்பணம் ஆனாலும் அகண்ட மௌனம் மனத்தில் குடிக்கொள்ளும். நாம் ஒரு வேலை செய்யும் பொழுது குறுக்கே வரும் நபர்களை விளக்குகிறோம், இடையூறின்றி வேலை செய்கிறோம். நாம் எந்த வேலை செய்தாலும் எவரும் குறுக்கே வரக்கூடாது என்று நம்மால் கூற முடியாது, கூறினால் நடக்காது. தியானம் ஒருவரை விளக்குவது, சமர்ப்பணம் அனைவரும் இயல்பாக விலக சமளிப்பது. பொதுவாக தியானம் ஆரம்பித்து மௌனம் வராவிட்டால் தூக்கம் வரும். தூக்கம் தியானத்திற்கு எதிரி. அதனால் அன்னை சமர்ப்பணத்தை வலியுறுத்தினார். மௌனம் என வழங்குவது பேசாமல் இருத்தல், அது மனத்தின் மௌனம் ஆகாது. மனத்தில் எண்ணம் எழாமல் இருப்பது மௌனம், அது யோக சித்தி. மௌனம் காக்கும் முனிவர் வாயில் திறந்து பேச மாட்டார். அன்னை அச்சட்டத்தை ஏற்கவில்லை. மௌனம் மனத்திற்குரியதானால் பேச்சு தடை இல்லை. மௌனம் பேச்சை சிறப்பிக்கும், தன்னை இழக்காது. மௌனம் பேசினால் மௌனம் வளரும் என்பது அன்னை கொள்கை. எனவே அவர் கண்ட்ரோல்டு ஸ்பீச், கட்டுப்பாடான பேச்சை மேற்கொள்ள சொல்கிறார். ஜப்பானில் இருந்த பொழுது ஒரு விஷதுரம் நாட்டில் பரவியது, அன்னைக்கும் வந்தது. அத்துடன் அந்த விஷதுரம் ஜப்பானை விட்டே போயிற்று. அன்னையின் உடல் திரு உடல், அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கக்கூடியது. பிற்காலத்தில் அப்படி செய்தது, அவர் உடலை விஷதுரம் தீண்டியதால் ஜப்பானை விட்டு அது போயிற்று எனில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? வேறுபோன திருடன் ஐஜி வீட்டில் திருடிய பின் அகப்பட்டுக் கொண்டால் அவனையும் அவன் கூட்டத்தார் அனைவரையும் பிடித்து அவர்கள் திருட்டை இனி நடக்காதபடி அவரால் அழிக்க முடியும். 200 ஆண்டுகளுக்கு முன் அதுபோல் நடந்த விஷயம். இந்தியா முழுவதும் உள்ள பிக் பாக்கெட் பிறந்த இடம் தஞ்சாவூர் ஜில்லா, கேப்மாரி என்ற கிராமம் என கண்டனர். சர்க்கார் அவ்வூரில் ஒரு பஞ்சாலியை நெசவாளியை நிறுவி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தது. அடுத்த 3 தலைமுறைகளில் அவ்வூர் மக்கள் பிக் பாக்கெட் ஆகவில்லை. சிருஷ்டியை சத் சித் ஆனந்தம், சத்திய ஜீவியம், மனம் உயிர் உடல் என தத்துவம் கூறுகிறது. மனமும் உயிரும் உடலும் பரிணாம வளர்ச்சியால் ஆன்மாவாக வெளிவந்து சைத்திய புருஷன் ஆகிறது. இவை உள்மனம். அடிமனத்தில் ஏற்படுபவை நாம் மேல்மனத்தில் உள்ளிருக்கும். நடைமுறையில் செயல்பட அகந்தை உருவாகி ஆத்மாவை மறைக்கிறது. கீழிருந்து பரிணாம நோக்கில் ஆத்மா என்பது சைத்திய புருஷன், மேலிருந்து சிருஷ்டியின் நோக்கில் ஆத்மா என்பது பிரம்மம் சத். பிரபஞ்சத்தில் ஆன்மீக பரிணாமம் என்பது ஆத்மா புருஷனாகி புருஷன் ஈஸ்வரன் ஆவது. அகந்தை தன்னை பிரம்மம் என அறிந்து புருஷனாக வளர்ந்து மோட்சம் பெற்றால் மனித வாழ்வின் மையங்களான மனம் உயிர் உடல் கீழேயே தங்கி விடுபட்டுவிடும். அகந்தை தன்னை பிரம்மமாக ஆத்மாவாக மாற்றிய பின் அதுவே சைத்திய புருஷன் ஆனால் அது பிரபஞ்ச ஆத்மீக பரிணாமத்தால் ஈஸ்வரன் ஆகும். ஈஸ்வரன் சுப்ரீம் ஈஸ்வரன் ஆகும். லோக மாதா என்பதை பூரண யோகம் சித் சக்தியில் உரையும் அன்னையை குறிப்பிடுகிறது. மரபில் பார்வதி, லக்ஷ்மி, காளி லோக மாதாவாக கருதுவார்கள். எல்லாம் லோக மாதாவின் அம்சங்கள். அம்சம் லோகத்தை பொறுத்தது. சத்திய ஜீவிய லோகத்தில் உள்ள மாதாவை லோக மாதா என வர்ணித்து பகவான் தி மதர் என்ற நூலை எழுதி அதன் முதற் பாதியை துகர் என எழுதி அன்னைக்கு சமர்ப்பித்தார். புதுமை வந்த பின் தன் யோக நிலைகளை தொடர்ந்து அன்னை உயர்த்திய பொழுது அவர் யோகத்தை அவர் உடலே ஏற்றது. உடலின் செல்லும் விழித்து யோகத்தை ஏற்றது. 1962 அன்னை தன் திருஷ்டியில் கல்கத்தாவில் சீனர்களை கண்டு இந்தியர்களுக்கு தன் சக்தியை கொடுத்து சீனர்களை அனுப்ப சொன்னார். அது இந்தியர்களை அடையவில்லை, அவர்களை கடந்து சென்றது. அதன் பின் சீனர்களிடம் கூறினார். அவர்கள் அன்னியின் கட்டளையை ஏற்றி வெளியேற்றினர். அன்னியின் டாக்டர் மூளையில் ஆபரேஷன் செய்து கொள்ள விரும்பி அமெரிக்கா போய் ஆபரேஷன் செய்து கொண்டார். அன்னை அந்த ஆபரேஷன் உதவாது என கூறிய பின் டாக்டர் செய்தார், குணமாகவில்லை. ஆபரேஷன் செய்த அமெரிக்க டாக்டர் அடுத்த ஆபரேஷன் செய்து பார்க்கலாம் என்றார். ஆனால் உங்கள் ஆசிரமத்து மதர் அமதித்தால் செய்வேன் என்றார். அன்னை மறுத்ததால் அமெரிக்க டாக்டர் மறுத்துவிட்டார். அன்னை கூறுவதே அன்பர் பக்தர் சாதகர் ஏற்காவிட்டால் அன்னை அவருடன் உள்ளவர் மூலம் அவர் எதிரியின் மூலமும் செயல்படுவார். ஹிட்லரை வழி நடத்திய குட்டி தேவதையை ஹிட்லர் முழுவதுமாக நம்பினார். ஹிட்லர் அன்னை கூறுவதை ஏற்க மறுத்த பொழுது அன்னை, அக்குட்டி தேவதையும் என் குழந்தையாயிற்றே, அவனிடம் கூறினேன், அவன் என்னை ஏற்றுக்கொண்டான் என்றார். இரண்டாம் போர் உலகில் முடிவுக்கு வந்த சூட்சும ஆன்மீக மார்க்கம் அது என அன்பர்கள் அறிவார்கள். ரஷ்யாவை தாக்கு என்றால் ஹிட்லர் அத்தாக்குதலால் அழிவான். அதை குட்டி தேவதை ஏற்று ஹிட்லரிடம் கூறு ரஷ்ய போரை எழுப்பி ஹிட்லரை அழித்தது. அன்னை இதுபோல் நம் வாழ்வில் செயல்பட்ட நேரங்கள் மனதிற்கு முழு திருப்தி தரும். அன்னை புதியவர், சட்ட திட்டங்களை அழிக்க வந்தவர். புதிய சக்தி புதிய முறையில் செயல்படும் புனிதம் அவருடையது. நாம் நம் வாழ்வை சுதந்திரமான வாழ்வென நினைப்பது உள்ளதே உண்மை என கொள்வது. வசதியான வீட்டு குழந்தை வசதியை இயல்பாகவும் ஏழை குழந்தை ஏழ்மையை இயல்பாகவும் கொள்ளும். உண்மை எது எனில் நமக்கு வீடும் குடும்பமும் ஊரும் உலகமும் கொடுத்த வசதிகள் இவை. பூர்ண யோகம் பூர்ணமாக நாம் நடப்பது பேசுவது உட்பட அனைத்தையும் மீண்டும் புதியதாக கற்க வேண்டும். 80 வயதுக்கு பின் அன்னைக்கு புதிய பார்வை எழுந்தது, பழைய பார்வை அழிந்தது. விறகு அடுப்பு கறி அடுப்பு மாறி கேஸ் அடுப்பு வந்தது போன்ற மாற்றம் அது. 40 வயது வரை வேட்டி கட்டி இருந்தவர் மாறி பேண்ட் போட்டுக்கொண்ட மாற்றம் போல் நாம் டெல்லிக்கு போய் கட்டாயமாக ஹிந்தி பேசுவது அது போன்ற மாற்றம். யோகம் முடிவானது பெரியது. மேலும் கூற வேண்டுமானால் உடலின் செல்கள் அழிந்து புதுப்பிக்கப்படுவதை நாம் அறியோம். அன்னையின் யோகம் உடலை அடைந்த போது அவர்களுடைய உடலின் செல்கள் புதிய அமைப்பால் புதுப்பிக்கப்பட்டன. ஓலையில் எழுத்தாணியால் எழுதியவர் தமிழை விட்டு ஆங்கிலம் கற்க மாறும் பொழுது ஓலையும் எழுத்தாணியும் கைவிட்டு பேப்பர் பேனாவுக்கு மாறுவது போல் நாம் முடிவான மூலத்தில் இருந்து 30 அல்லது 40 கட்டங்களில் இருப்பதால் இச்சொற்பொழிவில் முதல் 2 அல்லது 3 கட்டங்களை மட்டும் கருதுவோம். நம் வாழ்வில் அன்னியின் புதிய சக்தி செயல்பட நாம் மாற வேண்டிய இடங்கள் பல. கோபம் பொறுமையாகவும் ஆசை ஆர்வமாகவும் பாசம் அன்பாகவும் பொருளை ஈட்டுவது ஈட்டும் திறமையாகவும் தூக்கம் தியானமாகவும் அவசரம் நிதானமாகவும் கேட்டு பெறுவது அடித்து கேட்பது அடம்பிடித்து கேட்பது கேட்காமல் பெறுவதாகவும் அன்பருக்கு மாபெரும் மாறுதல். இந்த அளவுக்கு சாதித்தவர் யோக வாழ்வை எட்டியதாக கொள்ளலாம். உடலுக்கு மலச்சிக்கல் ஒரு தொந்தரவு, எதிராகதும் அப்படியே ஜுரம் அடிக்கடி வருவது மருந்தால் குணமாகும். அன்னையை முதலாகவும் மருந்து இரண்டாம் பட்சமாகவும் கொள்கிறோம். வயதானால் நம்பிக்கை தளரும், உடலும் தளரும். இயல்பாக நம்பிக்கை மருந்தை நோக்கி போகும். எவரும் எடுத்துக்கொள்ளும் சோதனை இது. எந்த மருந்து சாப்பிட்டாலும் 3 வேளை மருந்து 2 வேளையில் குணப்படுத்துவது அன்பன் அன்னையை நோக்கி வருவது. வருடத்தில் 3 தரம் வந்த ஜுரம் பக்தியால் 2 தரம் வருவது வாழ்வு அன்னையை அதிகமாக ஏற்பது. சுதந்திரம் என அன்னை கொள்வது உடல் மருந்திலிருந்து பெறும் சுதந்திரம். இந்த சுதந்திரம் பிரிவது போல் பேச்சு சுதந்திரம் புரியாது. தமிழை விட்டு ஹிந்தி பேசுவது புரியும். தமிழ் பேச்சு சமர்ப்பணத்தால் புதிய பேச்சாகும் என்பது எவ்வளவு சுலபமாக புரியாது. பேச்சை சமர்ப்பணம் செய்தால் குரல் இனிமையாகும். ஆண் குரல் பெண் குரல் போல் ஆர்க்கும். கடுமையான பெண் குரல் இனிமையான பெண் குரல் ஆகும். சொல் சமர்ப்பணத்தால் ஆன்மீகம் எழுது பெறும். கேட்பவருக்கு வலிக்கும், நீங்கள் சொன்னால் வலிக்கும் என்று பலரும் கூறுவார்கள். நடை நளினமாகும். பெண்களின் நடையை அழகாக மாறும் பொழுது அன்ன நடை என வர்ணிப்பது உண்டு. அவையெல்லாம் மனிதனுக்குரிய அம்சங்கள். ஆரம்ப கால மாறுதல்கள் இவை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தம் அறையை விட்டு 24 வருஷம் வெளியே வந்தது இல்லை. அவர் அறையுள் நடப்பது பத்து அல்லது இருபது அடி. அதை கண்ட சாதகர், நடை ராஜ கம்பீரமாக இருக்கிறது என்றார். அன்னை கூறும் இந்த சுதந்திரம் பெற நாம் இன்று பெற்றுள்ள நடை உடை பாவனைகளை கைவிட்டு புதியதாக அவற்றை மீண்டும் கற்க வேண்டும். இந்த மாற்றம் மனதளவில் முதலிலும் உணர்வில் அடுத்த கட்டத்திலும் வரும். யோகம் என்பது ஜீவனை சமர்ப்பணம் செய்வது என்பதால் மாற்றம் ஆழத்தில் ஏற்படுவது அவசியம். ஒரு பழத்தை உரித்து சாப்பிடுவது பழக்கம். தியான் மனைவி ஒரு பழத்தை சாப்பிட அதை தன் வயிற்றில் வைப்பார். சிறிது நேரத்தில் பழத்தின் சத்து சாரம் அவர் உடல் உடல் கடந்துவிடும். பழம் வெறும் தோலாகும். பழத்தை சூட்சுமமாக அவர் சாப்பிடும் முறை இது. பேச்சு எனில் ஒருவர் கூறியதற்கு அடுத்தவர் பதில் சொல்வது. அன்னையும் பகவானும் சந்தித்து பேசும் பொழுது பெரும்பாலான கருத்துக்களை சொல்லால் கூற வேண்டி இருக்காது. அருகில் இருந்து பார்ப்பவருக்கு ஒருவர் கூறும் பதில் அடுத்தவர் பேசாத கருத்திற்குரியதாக தோன்றும் என்று அன்னை எழுதியிருக்கிறார். பேச்சு யோகம் மாறுதல் அடையும் பொழுது பெரும் பகுதி சொல்லாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. எம்பி பதவி என்பதை தேர்தல் மூலம் பெறுகிறோம். அரசியல் முக்கியத்துவம் அதிகமாக உள்ளவரை தேர்தல் இல்லாமல் நேரடியாக ஜனாதிபதியே நியமிப்பது உண்டு. அன்னையின் சுதந்திரத்தை அனுபவித்தால் வாழ்வு நிலை அதுபோல் உயரும். புதிய சக்தி என்பதால் புதிய முறைகள் அவசியம். உலகம் இருளில் உழல்கிறது, தீமை ஆட்சி செய்கிறது. மனித வாழ்வு சமூக வாழ்வு. இங்கு ஆயுள் குறைந்தது, முடிவானது. எந்த நேரமும் ஆயுள் முடியலாம். எந்த நேரமும் எதையும் எந்த பெரிய அளவிலும் பெறலாம். எதையும் முழுமையாக இழக்கலாம். வளரும் நாகரிகம் வசதிகளையும் மன நிம்மதியையும் அதிகப்படுத்தி மனிதனை நாகரிகம் ஆக்கியது. இக்கட்டத்தை இந்தியா ஆன்மா மூலமும் உணர்வு மூலமும் பெற்றனர். ஐரோப்பிய அறிவு மூலம் பெற்றனர். ஆன்மா மூலம் பெற்ற இந்தியர் ஆன்மாவின் அடுத்த கட்டமான சத்திய ஜீவியத்தை உயரும் பொழுது அன்னை பகவானை நாடி வந்தார். அடுத்த ஆன்மீக உயர்வை எட்ட இரு அடிப்படைகள் அவசியம். ஒன்று பெரும் செல்வம். இந்தியா அதை ஏராளமாக பெற்றுள்ளது. அடுத்தது நாடு ஒன்றுபட வேண்டும். பூமி பல நூறு பகுதிகளாக உள்ளது. எந்த அரசனும் அனைவரையும் ஆதரவால் இணைக்க முடியவில்லை. ஆக்கிரமித்து இணைக்கவும் முடியவில்லை. அதனால் இயற்கை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பை வரவேற்றது. நாட்டின் பெரும் செல்வம் அவர்களுக்கு ஆசை காட்டியது. ஆங்கிலேயர் வர்த்தகம் செய்ய வந்தவர் நாட்டை ஆள ஆரம்பித்து பூமியை ஒன்றுபடுத்தினர். பகவான் நாட்டின் சுதந்திரத்தை லட்சியமாக கருதி யோகம் செய்ததால் குறுகிய காலத்தில் அவர் யோகம் சூட்சுமத்தில் சுதந்திரத்தை தந்தது. அந்நியனிடமிருந்து அவன் ஆளும் நம் நாட்டை வலிய வன்முறையால் பெறுவதே சரி என்பது உண்மையானாலும் யோக சக்தி சூட்சுமத்தில் அதை பூர்த்தி செய்தது. வன்முறை அத்தியாவசியம் என்பது வெடிக்குண்டு சதி நிரூபித்தது. பகவானுக்கு வெடிக்குண்டு வீச்சில் நம்பிக்கை இல்லை. ஆனால் வீறு கொண்டு எழும் விடுதலை சக்தி அதை தவிர்க்க முடியாது. ஜெயிலில் நாடு சுதந்திரம் அடைந்த செய்தியை பகவான் அறிந்தார். அவர் மீது குற்றமே இல்லை என்பதால் விடுதலை செய்யப்பட்டார். நாடு ஒரு நிலையில் சுதந்திரம் பெற்றவுடன் சத்திய ஜீவிய தரிசனம் கிடைத்தது. அடுத்த நிலையில் சுதந்திரம் பெறுவதும் சத்திய ஜீவியம் வருவதும் ஒன்றான நிகழ்ச்சிகள். பகவானுடைய சக்தி ஆன்மீக சக்தி. ஆன்மீகம் உலகில் நேரடியாக செயல்பட முடியாது, வாழ்விலும் மனத்திலும் செயல்பட முடியும். அன்னைக்கு சூட்சும உலக பயிற்சி உண்டு. ஆன்மீகத்திற்கு சூட்சுமம் நேரடியாக பயன்படாது என்றார். அன்னியின் வருகை பகவான் யோகத்திற்கு புத்துயிர் கொடுத்தது. ஈஸ்வரன் உலகில் சக்தி மூலமே செயல்பட முடியும் என்பதால் அவர் வரும் வரை பகவானுடைய சித்திகள் அனைத்தும் அவருடனேயே இருந்ததாக கூறினார். அன்னை நிறுவிய ஆசிரமம் பகவானுடைய தத்துவங்களை செயல்படுத்தும் அரங்கமாயிற்று. இவ்வாழ்வில் எந்த தத்துவமும் செயலாக மாறும் பொழுது சாதகர்கள் குணங்கள் பழக்கங்கள் நேரடியாக மோதும். ஒரு பல்பு போட நாம் எலக்ட்ரீஷியனை அல்லது சிறுவனை நாடுகிறோம். அன்னையே அவ்வல்பை போடுவார். இது பிரான்ஸ் பழக்கமா மேல்நாட்டு பழக்கமா எனில் இது யோக வாழ்வில் யோக சக்தியை வெளிப்படுத்துவது எனலாம். எப்படி எவரும் பல்பை போடுவார்கள்? பல்பை சுத்தமாக துடைத்து போட தோன்றாது. தூசி அதிகமாக இருந்தால் துணியால் துடைத்து விடுவார்கள். பொருளின் சுத்தம் அதன் பிரம்மம் வெளிவர உதவும். பல்பு சாக்கெட்டில் எந்த அளவு பொருந்தினாலும் உதவும் தெரியும். ஆனால் பொருத்தமாக பொருத்துவது அவசியம் என்பது யோக தத்துவம். பல்பு சுத்தமானால், பொருத்தம் பொருத்தமானால், சமர்ப்பணம் பூரணமானால் 100 வாட் பல்பு 150 வாட் பல்பு போல எரியும் என்பது அன்பர் அனுபவம். வேலைகளை சமர்ப்பணம் செய்து முடிக்கும் நேரம் வழக்கமான பவர் கட் இல்லாமல் இருப்பது, உள்ள எல்லா விளக்குகளும் அதிக பிரகாசமாக எரிவது நம் அனுபவம். அன்னை புதிய சக்தி. அவர் உரைகள் புதியன. சமர்ப்பணத்தால் மட்டும் நிறைவு பெறுவவை. வேலையை கையால் செய்வதை விட மனத்தால் செய்வது அன்னைக்குரிய முறை. பலர் கூடியுள்ள ஸ்தாபன வேலைகளில் உறவு, பழக்கம், நடத்தை முக்கியம். நம் பழக்கம் நல்ல பழக்கம், ஊரார் தற்கும் பழக்கம். அது மாறி அன்னை ஏற்கும் பழக்கமாக சமர்ப்பணத்தால் மாற வேண்டும். பல்பு போடுவது எளிமையான செயல். புதிய காலனிகளில் குடிவந்தால் தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி படிப்படியாக வரும். அது போன்ற நேரங்களில் சமர்ப்பணமான வேலை கரண்ட் தவறுவதை தடுக்கும் அல்லது குறைக்கும். புதிய காலனியில் குடிவந்து கிரக பிரவேசம் செய்தவர் சமர்ப்பணத்தை முதன்மையாக கை கொண்டார். அடுத்த நாள் அடுத்த வீட்டுக்காரர், எப்படி தண்ணீர் இல்லாமல் விசேஷம் நடத்தினீர்கள் என்ற பொழுது காலனியில் எந்த வீட்டிற்கும் அந்த தண்ணி வரவில்லை என அறிந்தனர். இவற்றுள் பலன் பெரியதல்ல, சமர்ப்பணம் பெரியது. அன்னை செயல்படும் வகை, அவர் சூழல் முக்கியமானது. அன்னை புதியதில் புதியவர். அவர் சக்தி பெரியது, கேட்டதை விட அதிகமாக கொடுக்கும். சக்தியின் வெளிப்பாடு பண்பு நயத்தக நாகரிகத்தை கடந்தவர் அன்னை. காணிக்கை அன்பனே தரும். நேரம் வந்து அன்னை நெஞ்சை நெருக்கியதால் இதயம் நெகிழ்ந்தார். அன்னையே காணிக்கையை கேட்பார். கொடுக்கும் முன் கையிலிருந்து எடுத்துக் கொள்வார். அன்பன் காணிக்கைக்கு அருள் பேரு பெறுவது பேரு. அன்னை அன்பனுக்கு காணிக்கை தருவார். தருவதை பேரருளாக தருவார். பேரருளை ராகு காலத்தில் தருவார். தந்தவர் ராகு காலமும் அன்னையின் குழந்தை என கூற செய்வார். நெடுநாளைய முயற்சியால் சமர்ப்பணத்தின் உச்ச கட்டத்தை எட்டி தோல்வியற்ற வெற்றியை தொடர்ந்து அனுபவித்த பொழுது பகவான் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். தான் தவித்த தவிப்பை அஜெண்டாவில் எழுதுகிறார். யோகம் அனந்தமான வண்ணங்களை உடையது. எளிய மனிதன் ஏதோ ஒரு சமயம் பொறியாக வானுலகில் காண்பது, அடுத்த முறை நினைவு வராது. தாயின் பிரிவை அதுபோல் அனுபவித்தவர் அதை மறக்க மாட்டார்கள். சபரினா என்ற அமெரிக்க படத்தில் சபரினா டிரைவர் மகள், நல்ல பெண், முதலாளியின் மனைவிக்கு பிடிக்கும். முதலாளி நல்லவர், பல பில்லியன் டாலர் உடையவர். அவருக்கு 2 பிள்ளைகள். இளையவன் தேவி, அழகாக இருப்பான். பெரும் செல்வம் பெற்றதால் மனம் போல வாழ்பவர். சபரினாவுக்கு டேவிட் மீது ஆசை. டேவிட் எந்த பெண்ணுடனும் கொஞ்ச நாள் பழகி மறைந்து விடுவான். சபரினாவுடன் பழக ஆரம்பித்தவுடன் அவள் உலகை மறந்து விடுகிறாள். பிறகு விலகிவிட்டான். அவர்கள் வீட்டில் டான்ஸ் ஆடும்போது சபரினா மரத்தில் ஏறி டேவிட் அழகை ரசிப்பாள். முதலில் அவள் பார்வையில் நிறைந்தது அவனுக்கு நினைவு வருகிறது. பிறகு டேவிட் நேரடியாக பேசும் நேரங்களில் அந்த மாதிரி இல்லை என நினைக்கிறான். அவளிடம் கூறுகிறார், பண்பு உயர்ந்தது. ஆன்மீக பண்பிற்கு ஈடு இணை இல்லை. பண்பை வெளியிடுவது பக்குவம். மிஸ்ஸஸ் கார்டினருக்கு அது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மனித வாழ்வு அதன் ஸ்பர்ஷத்தில் ஒருமுறை பெறுவது அரிது. அன்பர்களில் அதை பெறாதவர் இல்லை, பெற்றதை மறக்காதவர் இல்லை. மறந்தவரை மெனி ஊட்டி கெட்ட காலம் அன்னைக்கு உயர்ந்த நல்ல காலமாக செயல்பட செய்யும் பொழுது 1 மணி நேரத்தில் சூழலும் செயலும் மனித குரலும் காலமும் நேரமும் அப்பரிசத்தை தொடர்ந்து தரும். பெற்றவர் யோக வாயிலை நிற்பவர். உலகம் அறிந்த உயர்ந்த உயர்ச்சிகளை கடந்த நிலை. 100வது விழாவில் அன்னையின் புடவை, பகவான் வேட்டியின் 1 துண்டு அன்பர்களுக்கு பிரசாதமாக வழங்கினார்கள். டிசம்பர் 2 ஆசிரம ஆண்டு விழா. விளையாட்டு மைதானத்தில் நாடகம் நடக்கும். ஆண்டுதோறும் நாயகியாக நடப்பதற்கு ஜுரம் வேறொருவரை தயார் செய்தார்கள். அன்னை அவரை நடிப்பார். மற்றவர் வேண்டாம் என்றார்கள். அவருக்கு ஜுரமும் குறையவில்லை. ஜுரத்தோடு படுத்திருப்பவருக்கு நாடக அலங்காரம் செய்தார்கள். நேரம் வந்தது. அவர் படுக்கையாக இருந்தார். அன்னை அவரை எழுந்து நடிக்க சொன்னார். அவர் எழுந்தார். என்றும் போல் நடித்தார். என்றும் இல்லாத பொலிவு இருந்தது. நடிப்பு முடிந்தது. ஜுரமும் வந்தது. படுக்கையானார். பாரதத்தில் இல்லாதது உலகில் இல்லை என்றனர். சாவித்திரியில் இல்லாதது இனி உலக வாழ்வில் எழாது என்றார் அன்னை. அதன் பொருள் என்ன? சாவித்திரி மூன்றாம் நிலை காலத்தில் எழுதப்பட்டது. வாழ்வு காலத்தில் உள்ளது. காலத்தை கடந்த நிலையில் அற்புதம் நடக்கும் நேரம் வாழ்வில் செயல்படும். சாவித்திரி மூன்றாம் நிலை காலத்தில் இருப்பதால் அதை கடந்த நிலை இல்லை. அதனால் சாவித்திரியில் இல்லாதது வாழ்வில் இனி உற்பத்தி செய்ய முடியாது. பகவான் அறைக்கு தெற்கே இரு வறண்டாக்கள் உண்டு. 1950 பின் அன்னை அவ்வறண்டில் உள்ளவது வழக்கம். கொஞ்ச நாள் கழித்து தன் பின்னால் கிருஷ்ண பரமாத்மா வருவதும் அவர் தலையை அன்னை தோளில் சாய்ந்திருப்பதையும் கண்டார். அது பிறகு பகவான் அறிவிச்சு அதை கண்ட பின் இது நன்றாக இருக்கிறது என நினைத்தார். பகவான் மறைந்தார். பிறகு பகவான் உருவம் பரபிரம்மம் உருவம் ஆயிற்று. பகவானை அன்னை கிருஷ்ணாவதாரமாக கொண்டது முதல் நிலை. அடுத்த நிலை பகவானை சத்திய ஜீவிய அவதாரமாக கொண்டது. அந்த நிலையிலும் அப்பேற்பட்ட சந்தோஷத்தை விரும்பக்கூடிய மனநிலை சரியில்லை என பகவான் மறைந்த பின் அன்னையே பகவான் நிலையை அடைந்தது மூன்றாம் நிலை. அன்னை ஏற்ற எந்த பெரிய லட்சியத்தையும் அவர் அடைந்தார். அடைந்ததை அனுபவிக்க அன்னைக்கு அனுமதி இல்லை. அனுபவிக்க விரும்புவது மனித மனம். மனித மனத்தின் சாயலும் அன்னைக்கு பகவான் அனுமதிக்க மாட்டார். சாவித்திரியை பிறந்தது கர்ம வினையை வலிப்படுத்தும் சட்டங்களை அழிக்க என அன்னை கூறுகிறார். தன்னை பற்றி கூறும் பொழுது எனக்கு அந்த நிர்பந்தம் இல்லை என சிரித்துக் கொண்டே பேசுகிறார். நான் அது போன்ற தடைகள் இல்லாமல் பிறந்தவள் என்கிறார். பிரிட்டிஷ் சர்க்கார் போன பின் அவர்கள் வகுத்த சட்டங்களை அப்படியே இருந்தன. அவர்களுடைய கல்வி திட்டமும் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. நெய்வேலி உணவு கார்பரேஷன் போன்ற புதிய நிறுவனங்களை ஏற்படுத்தியதன் காரணம் பழைய சட்டங்களை விலக்குவதற்காக முழுவதும் செய்ய முடியவில்லை. அன்னை ஒரு சாதகரை ஏற்றார். அவர் கர்மங்களை கவிழ்த்து விடுகிறார். பெரும்பாலும் நம்பிக்கையால் கர்மம் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கிறது. அன்னையை ஏற்றுக்கொண்டால் ஒளியை ஏற்ற இருள் கரைவது போல் கர்மம் கரைகிறது. அதையே ஓப்பனிங் ரிசப்டிவிட்டி விழிப்பு கொடிப்பனே என்கிறோம். நெடுநாளாக நம்மை விட்டு போகாத வியாதி குணம் ஒன்றை எடுத்து மனம் ஒன்றி அன்னையிடம் சமர்ப்பித்து சமர்ப்பணமானது தெரிந்தால் உடல் பரவசமாகும். அந்த பிரச்சனை வாய்ப்பாக மாறும். பிரச்சனை தீரும் வேகம் தீரும் விதம் அதற்கு துணையாக வந்தவர் மாறிய சந்தர்ப்பத்தை காண்பது அன்னை செயல்படும் வகையை உணர்த்தும். பாண்டிச்சேரியில் 1970-75 புதிய காலனிகள் ஏற்படவில்லை. வெளியூரிலிருந்து வருபவர்கள் வியாபாரத்திற்காக ஜிப்மருக்காக வருபவர்களை விட ஆசிரமவாசிகளின் உறவினர்கள் வந்து நிரந்தரமாக தங்குவதால் வாடகைக்கு வீடு எளிதில் கிடைக்காது. கிடைக்க பெற்றவர் அனுபவத்தை சுருக்கி சொல்லும் வசனம் பாண்டிச்சேரியில் வீடு கிடைக்க பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வீடு வேண்டும் என்ற பொழுது விதண்டவாதக்காரர் ஒரு வாரத்தில் காலி செய்ய உத்தரவிட்டார். வீடு தேடுபவருக்கு வேண்டியவர் ஒருவருக்கு 55 வீடுகள் உண்டு. அவரை கேட்டால் 6 பார்த்து தருகிறேன் என்றார். சொந்தமாக 50 மேல் வீடு உள்ளவர் கைவிரித்த நிலை செய்தது தவறு. அன்னையை நம்ப வேண்டும் என்று மனத்தை மாற்றி ஊருக்கு புதிய ஆளை அனுப்பி வீடு தேட சொன்னார். அன்பர் அரை மணியில் திரும்பி வந்து புதிய வீடு தயாராக உள்ளது என்றார். வீட்டு சொந்தக்காரர் தெரிந்தவர் ஆனார். அன்று மாலை சாவி கிடைத்தது. புதுவையில் வீடு தேடுபவர் காலியாகும் வீடுகளை கவனிப்பார். வீடு உள்ளவரை விவரிப்பார். வீட்டு புரோக்கர்களிடம் சொல்வார். அது அனைவரும் பின்பற்றுவது. அந்த வாயில்கள் அடைபட்டு விட்டன. அங்கு போட்டி அதிகம். எந்த பிரச்சனையிலும் இரு அம்சங்கள் உண்டு. ஒன்று தெரிந்த அம்சம், அடுத்தது தெரியாத அம்சம். நாம் தெரிந்ததைத்தான் கருத முடியும். தெரியாததை கருத தோன்றாது. தெரியாத அம்சம் பெரியது, பிரம்மாண்டமானது. அன்னை அந்த அம்சம் மூலம் செயல்படுவார். குடியிருப்பவர் பழைய வீட்டில்தான் குடியிருக்க வேண்டும், புது வீட்டில் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது. புது வீட்டில் பழைய சூழல் இருக்காது. இந்த அன்பருக்கு வீடு கிடைத்ததை விட புதிய வீடாக கிடைத்தது. அவர் புதுவையில் 37 ஆண்டாக குடியிருக்கிறார். இப்பொழுது குடியிருக்கும் வீடு 3rd வீடு, 3 புது வீடுகள். 3rd வீட்டை அவர் வாங்க நினைக்கவில்லை. அங்கு 15 ஆண்டுகள் குடியிருந்த பின் அவ்வீட்டை விலக்கி வாங்கினார். அன்னியின் அம்சம் தொடர்ந்தும் செயல்படும், அதிகமாகவும் செயல்படும். புதிய சக்தி செயல்பட புதிய உணர்ச்சி இருந்தால் அன்னை அபரிமிதமாக செயல்படுவார். புதிய சக்தி என்பது ஒரு அம்சம், உயர்ந்தது என்பது அடுத்த அம்சம், ஆன்மீகம் என்பது வேறொரு அம்சம். ஆன்மீக சக்தி ஆன்மீக பரிணாம சக்தியாகும். பெறுவது நம் ஆன்மா, அது ஒன்று. இந்த ஆன்மீக பரிணாம சக்தி என்பது பிரபஞ்சத்தை கடந்த பிரம்மத்தின் ஆன்மாவின் பரிணாமத்தால் ஏற்படுவது. கொடுப்பது மலை, பெறுவது அணுவாகவும் கொடுப்பது ஆனந்தமாகவும் இருப்பது அன்னையின் நிலை. சக்தி புதியது. சக்தியின் நோக்கமும் பிரார்த்தனை வலிப்பது இல்லை, கேட்பவர் மனமும் செயலும் அவர் மனநிலைக்கு ஏற்ப நிறைவேறுவதே நோக்கம். கேட்பவர் பங்கு பெறுவது, கொடுத்தவருக்கு கொடுப்பது மட்டுமே அவர் பங்கு. அங்கு எதிர்பார்ப்பு என்பது இல்லை. உலக வழக்கில் இல்லாத அம்சம் இது. தெய்வமும் கொடுக்க பக்தன் துதிக்க வேண்டும். தெய்வம் துதியை ஏற்றால், துதி திருப்தியானால் கொடுக்கும். அன்னையை கேட்பவன் கேட்க நினைக்கும் முன் பெறுவதால் துதிக்கு இடம் இல்லை. சமர்ப்பணம் ஆன்மீக நிறைவு உள்ளது. வாயை திறந்து பேசுவதை சமர்ப்பணம் செய்வதானால் சொல் மனத்திலிருந்து வாய்க்கு வரும் சமர்ப்பணம் ஆக வேண்டும். சொல் ஆன்மீக சட்டப்படி உடலில் உற்பத்தி ஆவதால் சமர்ப்பணம் அங்கு எழ வேண்டும். அந்த சமர்ப்பணம் ஜீவனை நிறைக்கும் முழுமையுள்ளது. சாஸ்திரியோ இந்திராவோ பிரதமராக நினைக்கவில்லை, பிறரும் நினைக்கவில்லை. காமராஜ் அப்பொறுப்பில் இருப்பார் என காமராஜும் கருதவில்லை. தெய்வ சங்கல்பம் அலையாக எழுந்து அனைத்தையும் நடத்தியது அன்னை செயல்படும் பாணி. நாத்திகவாத பெற்றோருக்கும் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் அன்னை. சிறு வயது முதல் அன்னையின் அக வாழ்வு தெய்வ நிலைக்கு உரியது. அவர் உடல் விசேஷமானது. அவர் உடலுக்கு தூக்கம் தேவையில்லை. 80 வயது வரை அன்னை தூங்கவில்லை. அதன் பின் நாற்காலியிலேயே 2 மணி நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்வார். இதான் அன்னைக்கு வீக் நேர் வென்பாராம். பகவான் அன்னையை பார்த்த பொழுது அவருடைய உடலின் விசேஷ திறமையை கவனித்தாராம். உடலின் திண்மை ஆசையற்ற மனத்தால் எழுவது. கணவர் ரிச்சர்ட் அன்னையை மணக்கும் பொழுது கணவருக்கு மனைவியின் சொத்தில் உரிமை இல்லை, அதுவே சட்டப்படி ஏற்பட்ட ஏற்பாடு. பணத்தை தரும்படி கணவர் வற்புறுத்தலை அன்னை மறுத்தார். அன்னை மனத்தால் ஸ்ரீ அரவிந்தரை அழைத்தார். ரிச்சர்ட் அன்னையின் கழுத்தை நினைக்கும் பொழுது அது கல்லாயிற்று. பகவான் சக்தியை பெற்று கல்லாக மாற உடலுக்கு ஏற்பு திறன் முழுமையாக வேண்டும். ஆசைப்பட முடியாத உடலுக்கு ஆன்மீக வலிமை உண்டு. இந்த யோகம் செய்ய உடல் தூய்மையான உறுதி பெற வேண்டும். பணம் என்ற அடிப்படை அபரிமிதமாக வேண்டும். அன்னையின் உடலில் ஆன்மீக தன்மையை கண்ட பகவான், உன் உடல் யோகத்திற்கு உரியது, அத்தகுதி அதற்கு மட்டுமே உண்டு என்றார். அன்னை கணமும் சும்மா இருக்க மாட்டார், சிறிதளவு சக்தியையும் விரயம் செய்ய மாட்டார். அனைத்து சக்தியையும் யோகத்திற்கே செலவிட்டதால் அன்னையின் உடல் எப்பொழுதும் டென்ஷனுடன் இருக்கும். 95 வயதில் அன்னையுடன் கைகுலுக்கியவர் அவர் கையின் வலிமையை கண்டு பிரமித்தார். அம்மனிதன் அன்னையின் அனைத்து அம்சங்களையும் அறிய முடியாது. ஏனெனில் அடுத்த லோகத்தில் அன்னையை அறிந்தவருக்கே அது புரியும். பகவான் அன்னையுடன் உள்ள சில சாதகர்களை பற்றி கூறும் பொழுது அவர் அருகாமையில் எளிதில் இருக்க முடியாது என்கிறார். 1950 ஜூன் மாதம் பகவானை போட்டோ எடுக்க வந்த பிரபலமான பிரெஞ்சு போட்டோகிராபர் கை காற்றில் அலையும் சருகு போல அலைந்தது. பகவான் அன்னையுடன் அவர்கள் செய்ய தேவையை செய்யவும் அவர்களுடைய அனுமதியின்றி குறிப்பாக அருள் இல்லாமல் செய்ய முடியாது. நம்மை போன்ற எளியவருக்கு அன்னையை படித்து அறிய முடியாது. ருசியை உணரலாம், சொல்ல முடியாது. நாம் அக உணர்வால் அன்னையின் பெருமையை மகத்துவத்தை அறிந்த அளவுக்கே அன்னையை அறிய முடியும். பகவான் நமக்கு சொல்லாமல் அறிவுறுத்துவது அன்னை அனைத்தையும் கொடுக்கிறார், எவரும் பெற முடியும், அதை அன்னை ஏன் என்னை வழிபட வேண்டும், நானாக கூடாதா என்று கேட்கிறார். பக்தன் அன்பன் சாமானியன், அவனுக்கு தெய்வம் பெரியது. மனிதன் இறைவனை அடைய முடியும், தெய்வம் இறைவனை அடைய மனிதனாக வேண்டும், அதனால் மனிதன் தெய்வத்தை விட பெரியவன். வாக்காளர் எம்எல்ஏ ஆக முடியும், கலெக்டரால் முடியாது, கலெக்டர் எம்எல்ஏ ஆக வாக்காளர் ஆக வேண்டும், தன் பதவியை விட்டு வர வேண்டும். வாக்காளருக்கு கலெக்டர் பெரியவர், அன்னை பிரபஞ்சம் முழுக்கும் பரவியவர் என நாம் அக உணர்வால் அறிந்தால் அது படிக்கும் பொழுது புரியும். அச்சல் எழுதியது அறிவுக்கு பயன்படாது, அகம் மலர்ந்த நூல் அன்னையை அறியும் நூல். அன்னை புதிய சக்தியினை நமக்கு தெரிந்த புதியவற்றை பேசுகிறோம். வெண்ணெட் பெண்கள் 104 பவுன் சம்பாதிக்கும் ஆபீசர்களை வணக்க ஆசைப்படுகிறார்கள். 4000 பவுன் வரனே ஆர்ப்பாட்டத்தால் அனுப்பிவிட்டு அவர் தாயார் பெம்பர்லி எலிசபெத்திற்கு அன்புடனும் ஆதரவு ஆர்வமுடனும் காத்திருப்பது தாயாருக்கு தெரியுமோ? இவை பூவுலக வாய்ப்பு, தெய்வீக வாய்ப்பு இல்லை. தெய்வீக வாய்ப்பு பெற்று அனுபவிப்பது ஜீவாத்மா. பெற்ற தெய்வீக வாய்ப்பை புத்தர் விவேகானந்தர் போல் உலகம் அனைவரும் அனுபவிக்க அதை அன்னையின் வாய்ப்பாக மீண்டும் உலகில் அழிப்பது சைத்திய புருஷன். சிறுவன் பள்ளியில் பாடம் கற்கிறார், சிறுவனின் சைத்திய புருஷன் வளர்ந்தால் அவன் பெறும் கல்வியை உலகம் முழுவதும் பெறும். இது சைத்திய புருஷனின் அம்சம். அன்பர்கள் தான் பெற்றதை அனைவரும் பெறுவதை ஆனந்தமும் காண்கிறார்கள். அன்னை தரும் வாய்ப்பை அனைவர் சார்பிலும் அன்பன் பெறுகிறார். எந்த அளவு அனைவர் சார்பிலும் அன்னை பெறுகிறான், அன்பர் பெறுகிறானோ அந்த அளவிற்கு அவனால் அன்னையை அறிய முடியும். அன்னையை அனுபவத்தால் மட்டுமே அறிய முடியும். அன்னை புதியன சக்தி என அறிய அவர் புதியதாய் படைப்பதை நாம் நம் வாழ்வில் பெற வேண்டும். அன்னையை வாழ்க்கை பலனாக பெறுவதற்கு பதிலாக அன்னையை தெய்வமாக பெறுதல் சால சிறந்தது. நாட்டில் லஞ்சம் பரவுவதைக் கண்டு மனம் புழுங்கும் அன்பர் செய்ய வேண்டியது என்ன? மனம் புழுங்கினால் மனத்தின் சக்தி லஞ்சத்தை உறுதிப்படுத்தும். தனக்கு சந்தர்ப்பம் வரும்போது ஆபீஸில் நடக்க வேண்டியதை லஞ்சத்தால் நடத்தி கொள்ளக் கூடாது, சமர்ப்பணத்தால் நடத்த வேண்டும். இது மலைப்பானது, முடிவு செய்தால் முடியும். எந்த விஷயத்தில் அன்பர் சமர்ப்பணத்தால் லஞ்சத்தை தவிர்க்கிறாரோ அந்த விஷயத்தில் லஞ்சம் அன்பர் உலகில் மறையும். இது அன்னையின் அனுபவத்தில் அறிவது. சமர்ப்பணத்தை முடிவாக பின்பற்றுபவன் அன்பர். சமர்ப்பணத்தை கைவிட்ட நேரம் அன்பர் வெறும் மனிதன் ஆவார். அன்னை புதிய சக்தி என்பதை அன்னை லஞ்சத்தை மீறி செயல்படும் சக்தி என அறிவது அன்னையில் அறிவது. இன்ஃபினிட்டி ஆஃப் இன்ஃபினிட்டிஸ் என்பது போல் அன்னை புதியதை புதுப்பிக்கும் புதிய சக்தி. கல்வி பழையது, புரிவது புதியது. மனப்பாடம் புரிவதாக மாறுவது புதியது. புரிவது ஆர்வமாக மாறுவது அதனை புதுப்பிப்பது. ஆர்வம் புரிவது போல் ஆர்வம் இல்லாமல் புரிவது அடுத்த கட்டம் புரியது. ஆர்வத்தாலோ ஆர்வம் இல்லாமலோ புரிவது புரிவது ஆர்வம். புரிய வேண்டும் என்பது பழைய நிலை. புரிய வேண்டும் அவசியம் இல்லை என்பது அதை புதுப்பிப்பது. இப்படியே புதியதை நாடினால் பிரம்மத்தை அடைந்து அதை ஆனந்தம் என கண்டு அதை புதுப்பிப்பது சில பேர் ஆனந்தம் என காண்கிறோம். அன்னை புதிய சக்தி என்பதை ஏற்பதன் முடிவு என ஒன்று இருந்தால் இறைவன் தேடும் பேர் ஆனந்தம் அஞ்ஞானம் மறைந்ததை கண்டுபிடிக்க உதவும். ஒளிந்து கண்டுபிடிப்பது ஆச்சரியம், கண்டுபிடிப்பது அஞ்ஞானத்தால் பெறுவது என்பதால் ஆத்மா காலத்தில் செயல்பட அஞ்ஞானத்தை நாடியது என்பது பகவான் தத்துவம். பகவான் கூறும் பரிணாமம் அடுத்த கட்டத்திற்கு உரியது. அஞ்ஞானம் ஞானமாவது உலகம் அடுத்த பரிணாமம். ஞானம் பரிணாமத்தால் ஆன்மாவாவது ஆன்மீக பரிணாமம். இதை பகவான் கூறும் வகை வேறு. மறைந்ததை கண்டுபிடிப்பது உலகம், தெரிந்ததை கண்டுபிடிப்பது ஆன்மீக பரிணாமம். மனைவி அறிவில்லாமல் செய்வதை அறிவுடைய செயல் என கணவன் கொண்டார், அது அறிவுடைய செயலாவது அனுபவம். இந்நோக்கம் திருமண வாழ்வை நிறைவுடைவதாகும். கடவுளுடைய அறிவான செயல் அறிவை முழுவதும் வெளிப்படுத்தவில்லை என மனைவி கொண்டார். கல்லூரி ஆசிரியர் கணவன் பேராசிரியர் ஆவதற்கு பதிலாக கல்வி மந்திரியானது அன்பர்கள் அனுபவம். அந்நோக்கம் திருமணத்தை அமர காதல் ஆகும். திருமணம் சிறியது, அங்கு பயிர்வது எளியது, வாழ்வு பெரியது. இந்நோக்கத்தை வாழ்வில் பயின்றால் வாழ்வு யோகமாகும். உள்ளூரிலும் உள்நாட்டிலும் பிரபலம் அடையாதவர் உலக புகழ் பெறுவர். அன்னையை தரிசித்த படிக்காத பெண் பெற்ற அனுபவம் இது. சாப்பாட்டில் ரசம் தெய்வீக ருச்சி என்பது பரம்பரை அனுபவம். தெய்வீக ருச்சிக்கு பல கட்டங்கள் உண்டு. ரசா வெளிவருவதாக சமைப்பது முதற் கட்டம். ஒரு சமையலை ரசா வெளிப்படும்படி அன்பர் செய்தால் உலகில் அந்த சமையல் எங்கும் ரசாவை வெளிப்படுத்துவது அன்னையின் புதிய சக்தி. டென்னிஸ் பிரசாதம் ஒரு அன்பன் அன்னையிடம் பெற்ற பின் நாடு முழுவதும் டென்னிஸை பாராட்டுவது அன்னையின் புதிய சக்தி செயல்படுவது. ஒரு மருமகள் தன் மாமியாரிடம் தாயார் போல் நடந்தால் அவள் நல்ல பெண், அவளே அன்பர் ஆனால் எல்லா மருமகளும் மகளை போல் நடப்பார்கள் என்பது அன்னையின் புதிய சக்தி செயல்படும் வகை. மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது அறிவற்ற செயல் என உலகம் கேலி செய்யும். அதையே அன்பன் செய்தாலும் கேலி செய்யும். அன்பன் கேலி செய்தாலும் கேலி செய்யும் உலகம் பின்பற்றும். நீர் பாய்ச்சுவதை கேலி செய்த உலகம் உரமும் எருவும் பூச்சி மருந்தும் பயன்படுத்தும். அன்னை உலகுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரம்மத்திற்கும் சிருஷ்டிக்கும் புதியவர். சச்சிதானந்தத்தின் ஆனந்தத்தை வளரும் பேர் ஆனந்தமாக மாற்ற அவதாரம் எடுத்த லோக மாதா பகவான் அன்னைக்கு சரண் அடைந்த பொழுது அன்னை திகைத்து ஏன் இது என்றார். ஒரு ஸ்டூலை சம்பக்கலால் அப்புறப்படுத்த முயன்ற பொழுது அது அங்கே அன்னையால் போடப்பட்டது, அதை நகர்த்த கூடாது என்றார் பகவான் தன் வாழ்வில் அன்னைக்கு சரணம் செய்தார் என்பது. சிருஷ்டியில் ஈஸ்வரன் லோக மாதா மூலம் செயற்படுகிறார் என்பதன் மாறுபட்ட நிலை. அன்னையின் புதிய சக்தி என அறிய பகவானுடைய சரணாகதியை செயல்பட வைத்தவர் என அன்னையை நாம் அறிவது அவசியம். இதுவரை என் சொற்பொழிவை அமைதியாக கேட்ட அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவின் முன்னுரிமையை எழுதி அளித்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும், சொற்பொழிவை எழுதி அளித்த ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீ அசோகன் சார் அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடம்பு சரியில்லாட்டாலும் ஸ்வேதா அவர்கள் இந்த வெப் கான்பரன்ஸை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை அன்பர்கள் இந்த வெப் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.
நம்மளுக்கு இந்த ஸ்பீச் தந்த திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.